ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ غدوت من أهلك تبوئ المؤمنين مقاعد للقتال والله سميع عليم إذ همت طائفتان منكم أن تفشلا والله وليهما وعلى الله فليتوكل المؤمنون صدق الله العظيم கணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஹிஜ்ரி இரண்டாவது ஆண்டு ரமலான் மாதத்தில் பத்ரு போர் நடைபெற்ற சம்பவம் முன்னால் உங்களுக்கு சொல்லப்பட்டது. பத்ரு போரிலே குறைஷி குப்பார்களிலே முக்கியமான மனிதர்கள் எல்லாம் இறந்துவிட்டார்கள், போர்க்களத்தில் கொல்லப்பட்டார்கள். அவர்களிலே குறிப்பாக அபு ஜஹலும் கொல்லப்பட்டான் என்ற செய்தியும் சொல்லப்பட்டது. பத்ரு போருக்காக வேண்டி, அதாவது முஸ்லிம்களை அழித்தொழிக்க வேண்டும், இஸ்லாத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அபு சுஃபியானுடைய தலைமையிலே ஒரு வியாபார கூட்டம் ஷாம் நகருக்கு சென்று ஒரு பெரும் பொருளை திரட்டி கொண்டு வந்தது என்பதும் முன்னால் சொன்னோம். கொண்டு வரப்பட்ட அந்த பொருள் அது அப்படியே இருந்தது. ஏனென்றால் பத்ரு போரில் அந்த பொருள் செலவு செய்யப்படவில்லை. அந்த பொருள் கொண்டு வரப்படுவதற்கு முன்னதாகவே அபூஜஹலுடைய தலைமையிலே படை புறப்பட்டு சென்று பத்ருக்கு போய்விட்டது. முன்னாலே 17 அன்னைக்கு சொன்ன அந்த விஷயத்திலே அபு சுஃபியானுடைய தலைமையிலே இருந்த அந்த வியாபார கூட்டம் தனியாக ஒரு இடத்திலே தங்கியிருந்தார்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக அபூஜஹலுடைய படையினர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களும் ஒரு பக்கம், வர்ரக்பு அஸ்ஃபல மின்கும், அந்த வியாபார கூட்டம் உங்களுக்கு கீழ்ப்பகுதியில் இருந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லியதன் மூலமாக அவர்கள் தனியாக போரிலே கலந்து கொள்ளாமல் தனியாக இருந்தார்கள். அந்த பொருள் திரட்டப்பட்ட அந்த பொருள் அப்படியே இருந்தது. அது எவ்வளவு பொருள் என்று சொன்னால், அவர்கள் வியாபாரத்திற்காக அந்த காலத்தில் பண்ட மாற்று வியாபாரம், மக்காவிலிருந்து சில பொருள்களை ஷாமுக்கு கொண்டு சென்றார்கள். கொண்டு சென்ற அந்த பொருளுடைய மதிப்பீடு 50,000 தீனார்கள் தங்க காசுகள். ஒரு தீனாருக்கு ஒரு தீனார் லாபம் கிடைத்தது அதில். ஆக 100,000 தீனார்கள் அவருடைய கையிருப்பிலே இருந்தது. அந்த பொருள் செலவு செய்யப்படாமல் அப்படியே தாருன் நதுவா என்ற ஒரு பொது மன்றத்திலே பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது பத்ரு போரிலே ஒரு பெரும் தோல்வி ஏற்பட்டுவிட்ட காரணத்தினால் மக்காவாசிகள் எல்லாம், குறைஷியர்கள் எல்லாம் தடுமாறி போய் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போய் வீட்டிருந்தார்கள், உட்கார்ந்திருந்தார்கள் மக்காவில். எவ்வளவு நாள் என்று சொன்னால், நீண்ட காலமாக அவர்களுக்குள்ள எந்த விதமான ஒரு மகிழ்ச்சிகரமான நிலையும் கிடையாது. நீண்ட காலமாக ஒரு 5-6 மாசத்துக்கு பின்னால்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசவே ஆரம்பிச்சாங்க. இந்த நிலை, இந்த சோகம் 1 வருஷம் வரைக்கும் நீடித்தது. 1 வருஷத்துக்கு பின்னாலே ஹிஜ்ரி 3வது ஆண்டு, ஹிஜ்ரி 2வது ஆண்டு ரமலான் மாதத்திலே பத்ரு போர் நடந்தது. ஹிஜ்ரி 3வது ஆண்டு ரமலான் முடிந்து ஷவ்வால் மாதத்திலே தான், ஆரம்பத்திலே அல்லது ரமலான் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே அந்த நினைவு வந்தவுடனே நினைவு நாள் அப்படின்னு கொண்டாடுறாங்கல்ல, போன வருஷம் ரமலான் மாசம் 17 அன்னைக்கு நம்முடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். அதில் குறிப்பாக அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா, நம்முடைய தந்தை கொல்லப்பட்டு விட்டார், அதற்கு பழிக்கு பழி வாங்கித்தான் ஆக வேண்டும் என்ற நிலையிலே அவர் கோபத்தோடு இருந்தார் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக் கொண்டு. 1 வருஷம் கழிச்ச உடனே அந்த நேரத்தில் மக்காவிலே முக்கியமான தலைவராக இருந்தவர் அபு சுஃபியான். பெரும் தலைவர்கள்லாம் முதல்ல போயிட்டாங்க. இப்ப அபு சுஃபியான் இடத்திலே இக்ரிமா வந்து சொல்லுகின்றார், நம்ம அந்த பொருள் எல்லாம் கொண்டு வந்த பொருள் எல்லாம் அப்படியே இருக்குது, முஸ்லிம்களை எதிர்க்க வேண்டும், இஸ்லாத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்காக அந்த பொருள் திரட்டப்பட்டது. இப்ப அந்த பொருளை வைத்து நாம் ஏதாவது ஒரு உபாயம் செய்ய வேண்டும், மீண்டும் நாம் முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டி, ஒழிப்பதற்காக வேண்டி ஏதேனும் ஒரு போர் தொடங்க வேண்டும், யோசனை சொல்லுங்கள், ஆலோசனை சொல்லுங்கள் என்பதாக கேட்டார். அதே போன்று பலரும் வந்து கேட்டார்கள். யார் யாரெல்லாம் தலைவருக்கு கொல்லப்பட்டார்களோ அந்த குடும்பத்தினரெல்லாம் வந்து அபு சுஃபியானிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள், ஏதாவது ஒரு போர் நடத்த வேண்டும், முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டியுள்ள ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று. அப்பொழுதுதான் இந்த திட்டம் தீட்டப்பட்டது. சரி, இங்கிருந்து மதீனாவுக்கு அருகிலேயே நாம் போய்விடுவோம். மதீனாவுக்கு பக்கத்தில் முதல்ல பத்ர் இருந்த இடம் மதீனாவிலிருந்து 120 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. இப்ப மதீனாவுக்கு பக்கத்திலேயே போய் இறங்கிடுவோம். அது குறிப்பாக உஹத் என்ற அந்த மலைப்பகுதிக்கு நாம போவோம், அந்த இடத்துக்கு போவோம். அங்கிருந்து நாம் வந்திருக்கக்கூடிய செய்தி முஸ்லிம்களுக்கு தெரிந்தால் பிறகு அவர்கள் நம்மிடத்தில் மோத வருவார்கள், அல்லது வேறு ஏதாவது செய்வார்கள், அப்பொழுது நாம் கவனித்துக் கொள்ளலாம் என்பதாக சொல்லி ஒரு பெரும் படையை திரட்டினார்கள். முன்னால் இருந்ததை விட பத்ர் போரை விட மிக அதிகமான உறுப்பினர்கள் அதிலே இருக்க வேண்டும், படையினர் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு 3000 பேர் சேர்க்கப்பட்டது. 3000 பேர் அதிலே சேர்ந்தார்கள். இந்த பொருள்களின் மூலமாக ஆயுதங்கள், அவர்களுக்கு தேவையான தலவார சாமான்கள், போருக்கு செல்லக்கூடியவர்களுக்குள்ள வசதிகள், வாய்ப்புகள் எல்லாவற்றையும் அந்த பொருளின் மூலமாக அவர்கள் திரட்டிக் கொண்டார்கள். நிறைய படையினர், 3000 படையினர், 700 உருக்குச்சட்டை கொண்ட உருக்கு அதாவது கவசம் அறிந்த வீரர்கள், அதே மாதிரி 200 குதிரைகள், 3000 ஒட்டகங்கள் என்று ஒரு பெரும் படையுடனே திரண்டு சென்றார்கள். அப்பொழுது அந்த நேரத்தில் ஹாலித் பின் வலீத், பின்னாலே அவர் இஸ்லாத்தை ஹிஜ்ரி 7வது ஆண்டு அவர்கள் ஏற்றுக்கொண்டார். அதுவரைக்கும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுதும் அவர் அந்த குரைஷியர் கூட இருந்தார். ஹாலித் பின் வலீத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த குரைஷியருடைய படையினுடைய வலப்பக்க படை, இடப்பக்க படை என்பதாக 2 பகுதியாக பிரித்தார்கள். அதாவது வலது பக்கம் செல்லக்கூடியவர்கள், இடது பக்கம் செல்லக்கூடியவர்கள் என்பதாக. அந்த வலது பக்க படையினருக்கு ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தலைமை வகித்தார்கள். இடது பக்க படையினருக்கு இக்ரிமா, அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா தலைமை வகித்து சென்றார், நடத்தி சென்றார். இப்ப இவர்கள் அதாவது ஷவ்வால் மாதம் 15வது நாள் என்பதாக குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. அங்கிருந்து மக்காவிலிருந்து புறப்பட்டு உஹதுக்கு வந்தார்கள். உஹத் என்ற இடத்திலே வந்து தங்கக்கூடிய நேரத்தில் ஒரு புதன்கிழமை அவர்கள் அங்கே தங்கினார்கள். இப்ப மக்காவில் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செய்யப்படுகின்றது, இஸ்லாத்தை ஒழிப்பதற்காக, இன்னமிடத்தில் போரிடுவதற்காக என்ற செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. அந்த செய்தி கிடைப்பதற்குள்ளாக இவர்கள் உஹதுக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். உஹதிலே வந்து அவர்கள் எந்த இடத்திலே தங்க வேண்டுமோ அந்த இடத்திலே வந்து தங்கிக் கொண்டார்கள். இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தவுடனே சஹாபாக்களை கூட்டினார்கள், மஷ்வரா செய்தார்கள், ஒரு ஆலோசனை செய்தார்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதால். இந்த குரைஷியர்கள் வந்திருக்கின்றார்கள், மக்காவாசிகள் வந்திருக்கின்றார்கள் என்று செய்தி கிடைத்தவுடனே மதீனாவிலே இருக்கக்கூடியவர்களுக்கு பலருக்கு மிகப்பெரிய ஒரு அந்த நேரத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். முஸ்லிம்களிலே பலர் பத்ர் போரிலே கலந்து கொள்ளாதவர்கள் பல பேர் இருந்தாங்க. பல பேர் பத்ர் போரில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையிலே இருந்தார்கள். முதல்ல சொன்னோம், அவர்களுக்கு அந்த பங்குகள் கொடுக்கப்பட்டவர்கள் 18 பேர் கலந்து கொள்ளாமல் இருந்தார்கள். அதேபோன்று சிறுவர்களிலே பலர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாம் தள்ளுபடி செய்து விட்டார்கள், நீங்க போருக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. 14 வயசு, 13 வயசு சிறுவர்கள் எல்லாம். இப்ப 1 வயசுக்கு 1 வருஷம் கூட ஆச்சு, 14 வயசு உள்ளவங்க 15 வயசு ஆயிடுச்சு, 13க்கு 14 ஆயிடுச்சு. அதனால நம்மள இந்த தடவை கண்டிப்பாக சேர்த்துக்குவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. இந்த போரில, பத்ர் போரில் கலந்து கொள்ளாதவர்களுக்கு கவலை இருந்தது, நமக்கு போரில் பங்கு கிடைக்கவில்லையே என்பதாக. இந்த நேரத்தில் முஸ்லிம்கள் சஹாபாக்கள் எந்த மனப்பான்மையில் இருந்தார்கள் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். போரிலே நமக்கு பங்கு கிடைக்கவில்லையே, அதாவது போர் செய்து அங்கே நம்முடைய உயிரை தியாகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்படவில்லையே என்பதாக கவலையில் இருந்தார்கள். இந்த நேரம் வந்தவுடனே இப்படி குஃபார்கள், குரைஷியர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று சொன்ன உடனே அவர்களுக்கு ரொம்ப பெரிய ஆனந்தமாக இருந்தது. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கூப்பிட்டு ஆலோசனை செய்தார், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆலோசனையுடைய தொடக்கத்திலேயே மஸ்ஜித் நபவியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து ஆலோசனை செய்கிறாங்க. ஆலோசனை செய்த ஆரம்பத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சஹாபாக்களிடத்தில், நான் ஒரு கனவு கண்டேன், இரவில் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் என்னுடைய வாளுடைய கையிலே வைத்திருந்த வாளுடைய நுனி ஒடிந்து போவதை போன்று கனவு கண்டேன். ஒரு மாடு அறுக்கப்படுவதை போன்று கனவு கண்டேன் என்று சொன்னார்கள். வாளுடைய நுனி உடைந்து போவதை போன்றும் ஒரு மாடு அறுக்கப்படுவதை போன்றும் கனவு கண்டேன் என்று சொன்னார்கள். யார சொல்ல அதுக்கு என்ன விளக்கம்? விளக்கம் ரசூலுல்லாஹ் தான சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன விளக்கம் என்பதாக. என்னுடைய அந்த மாடு அறுக்கப்படுவது என்பது என்னுடைய சஹாபாக்களில் மிக முக்கியமான சிலர் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்பதற்கு அடையாளம் அது, அறிவிப்பு. வால் உடைந்து போவது என்பது என்னுடைய அகில பைத் என்று சொல்லப்படக்கூடிய குடும்பத்தினில முக்கியமான ஒருவர் இறந்து விடுவார், அவரும் ஷஹீதாக்கப்படுவார் என்பதற்கு அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு பிறகு ஆலோசனையை தொடங்கினார்கள். அந்த நாளில அன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலை நேரம், அந்த நேரத்தில் அன்சாரி சஹாபாக்களிலே ஒருவர் அந்த நாளில் இறந்து விட்டார். அவருடைய ஜனாசா தொழுகையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றினார்கள். பிறகு ஜும்மாவும் தொழ வைத்தார்கள். ஜும்மாவுக்கு பின்னால் ஆலோசனை நடந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உபதேசம் செய்தார்கள். இப்படி எதிரி வந்திருக்கின்றார்கள், நாம் போரிட வேண்டும் என்று அந்த போரை பற்றி உள்ள விஷயங்களை எல்லாம் சொல்லி காட்டினார்கள். சொல்லி காட்டிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அபிப்பிராயத்தை முதலாவதாக சொன்னார்கள். அவர்கள் எதிரிகள் வந்து உகதிலே தங்கி இருக்கின்றார்கள். அங்கிருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்கும் போனவங்களுக்கு தெரியும். இங்கே மதீனாவிலே மஸ்ஜித் நபியுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நாம் மதீனாவுக்குள்ளேயே இருந்து ஊருக்குள்ளேயே இருந்து போரிடுவது நல்லது. ஊரிலே தங்கியிருப்போம், நம்ம வெளியேறி செல்லவில்லை என்று நினைத்த செய்தி தெரிந்தால் அந்த குப்பார்கள் எதிரிகள் வந்து மதீனாவை நோக்கி வருவார்கள். மதீனாவுக்குள்ளே நுழையக்கூடிய வழிகளில் எல்லாம் நாம் ஆட்களை நிறுத்தி, நம்முடைய வீரர்களை நிறுத்தி அவர்களை தடை செய்வோம். அது அல்லாமல் மறைந்திருந்து அவர்களை தாக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். நம்முடைய வீடுகளிலே மேலே மாடிகளிலே தங்கியிருந்து அங்கிருந்து அவர்களை தாக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஆகவே மதீனாவுக்குள்ளேயே இருந்து நாம் போரிடுவோம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்டார்கள். அதுல முதன் முதலாக இதுக்கு முதல்ல முனாஃபிகீன்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை செய்வது கிடையாது. உபை இப்னு சுலூல் என்பது முனாஃபிகுடைய தலைவர். அவனிடத்தில் முதலாவதாக ஆலோசனை கேட்டார்கள், நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அந்த மனிதன் சொன்னார், நீங்க என்ன அபிப்பிராயம் சொல்றீங்களோ அந்த அபிப்பிராயம் தான் என்னுடையது. நம்ம ஊரிலிருந்து வெளியே செல்லக்கூடாது, ஏன்னா அவன் வந்து போரிடக்கூடாது, போர்ல நமக்கு எந்த விதமான நஷ்டம் வந்துவிடக்கூடாது, காயப்படக்கூடாது, பேசாம ஊருக்குள்ள வீட்டுக்குள்ளேயே இருந்து போரிடக்கூடிய சூழ்நிலை உருவாக்க வேண்டும் அப்படிங்கறத அவனுடைய எண்ணம். போர் செஞ்சு வெற்றி பெறணும் அல்ல தோல்வியா அப்படிங்கறதெல்லாம் இல்ல, போர் செய்யாம எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கறதுக்காக வேண்டி அவன் வழி சொன்னான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நோக்கம் வேற, அவனுடைய நோக்கம் வேற. அதனால் நீங்க சொன்ன நோக்கம் தான், அபிப்பிராயம் தான் என்னுடையது, மதீனாவில் இருந்து கொண்டே நாம் போரிடுவோம் என்பதாக சொன்னான். மற்ற சஹாபாக்கள் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல்ல சொல்ல ஆரம்பிச்சாங்க, இல்லையா ரசூலுல்லாஹ், நம்ம வெளியேறி போகணும், நம்மை கோழை என்று நினைத்து விடுவார்கள் அவர்கள். வெளியேறலன்னு சொன்னா வீட்டுக்குள்ளேயே ஊருக்குள்ளேயே இருந்தா கோழைன்னு நினைச்சிடுவாங்க. அவங்க ரொம்ப தைரியத்தோடு வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டுவிடும். ஆகவே எந்த இடத்துல தங்கி இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு நம்ம போவோம், உகதுக்கு போவோம், அங்கிருந்தே போரிடுவோம் என்பதாக சஹாபாக்கள் எல்லாம் பெரும்பாலானவர்கள் சொன்னார்கள். அப்படி சொன்னதுனால ஒரு சிலர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருத்தையும் ஆதரித்தார்கள். அதில் குறிப்பாக சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பத்ர் போரிலும் அவர்கள் அபிப்பிராயம் தெரிவித்தார்கள். அதே போன்று அவர்களும் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் என்ன அபிப்பிராயப்படுகின்றீர்களோ அதே மாதிரி செய்வோம் என்பதாகவும் சொன்னார்கள். பெரும்பாலான சஹாபாக்களுடைய எண்ணம் வெளியேறி செல்ல வேண்டும் என்று இருந்த காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. கேட்டுக்கிட்டு எதிர்த்து வீட்டுக்குள்ள போனாங்க. மஸ்ஜித் நபவி ஒட்டியத்தான வீடு, அதே கதவு தான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்குள்ள போனவங்க சற்று நேரத்தில் திரும்பி வந்தார்கள். கவசம் அணிந்தவர்களாக, போர் கவசம் அணிந்தவர்களாக, வாளை தங்களுடைய தோளிலே தொங்க விட்டுக் கொண்டவர்களாக, போர் ஆயுதங்களோடு முழுமையான முறையிலே வெளியே வந்தார்கள். இதை பார்த்த உடனே இந்த வெளியேறி போலான்னு சொன்னாங்க பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிப்பிராயத்துக்கு மாற்றமாக இவங்களுக்கெல்லாம் ஒரு விதமான பயம் வந்துருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம சொன்னது திருப்தி அடையாம கோபப்பட்டாங்க போல தெரியுது. அவங்களுடைய முகத்துக்குரியல இருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க, இப்ப நம்ம சொன்னது விரும்பல போல தெரியுது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அபிப்பிராய படிக்க நம்ம செஞ்சா நல்லதுதான் என்பதாக போர் கவசத்தோடு வெளியே வந்தவுடனே இந்த சஹாபாக்கள் எல்லாம் பார்த்து சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், தாங்கள் என்ன அபிப்பிராயப்படுகின்றீர்களோ அது மாதிரி செஞ்சுக்கோம். நாங்க சொன்னோம், உங்களுடைய அபிப்பிராயத்தை சொன்னோம், தாங்கள் என்ன அபிப்பிராயப்படுகின்றீர்களோ அது மாதிரி செஞ்சுக்குவோம், தாங்க சொன்ன மாதிரியே மதீனாவில் இருந்தே நாம் போரிடுவோம் என்பதாக சொன்னபொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், போருக்காக வேண்டி கவசம் அணிந்து வெளியே வந்த பின்னால், வீட்டை விட்டு வெளியே வந்த பின்னால் எந்த நபிக்கும் அந்த கவசத்தை கழற்றுவது ஜாயிஸ் கிடையாது, கவசத்தை எடுப்பது என்பது ஜாயிஸ் கிடையாது, அது கூடாது. ஆகவே நான் கவசம் அணிந்து போருக்காக வேண்டி தயார் நிலையை வெளியாகிவிட்டேன், நீங்கள் சொன்னபடியே புறப்படுங்கள் என்பதாக சொன்னார்கள். சஹாபாக்களை அணிவகுத்து பார்த்தார்கள். அந்த முனாஃபிகீன்களுடைய தலைவன் அப்துல்லா இப்னு உபை இப்னு சுலூல் இருக்கான, அவனுக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. அவனுடைய அபிப்பிராயம் ரசூலுல்லாஹ் அபிப்பிராயம் தான், ஊருக்குள்ளே ஏற்ப வெளியே போகக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, சண்டையெல்லாம் போடக்கூடாது, காயமயம்லாம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறது அவனுடைய அபிப்பிராயம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனா அவனுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, எல்லா சஹாபாக்களும் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு விட்ட காரணத்தில் அவன் ஒன்றும் பண்ண முடியல. அவனுடைய படையில, அவனுடைய தலைமையின் கீழ் இருந்த அந்த முனாஃபிகீன்களுடைய படை மட்டும் 300 பேர் இருந்தாங்க. மொத்தம் 1000 பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையை திரட்டினார்கள். 1000 நபர்கள் இருந்தார்கள். ஆயிரம் நபர்கள் இப்ப வெளியேறி மதீனாவிலிருந்து வெளியேறி செல்லுகின்றார்கள், உஹதை நோக்கி சென்றார்கள். உஹதுக்கு போன பின்னால இந்த வழியிலேயே இந்த முனாஃபிக்கீனுடைய தலைவன் அப்துல்லாஹ் என்பவன் முனைங்கிட்டே வந்தான். இது சரியா வராது, நமக்கு இந்த மாதிரி போனா நஷ்டமாகுமே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சகாக்கள்கிட்ட ஆலோசனை சேர்ந்து வந்து கடைசியில போர்க்களத்துக்கு வந்தவன் அங்க பாக்குறோம், அங்க 3000 பேர் இருக்கிறாங்க, பெரும் படை இருக்குது. ஏன்னா அவங்கள்ட்ட 3000 பேர் மட்டுமல்லாம ஒட்டகம் குதிரை மற்ற பொருள்கள், அதே போன்று பெண்களும் ஒரு பாட்டு அவங்களுக்கு உற்சாகமூட்டப்படுவதற்காக பாட்டு பாடக்கூடிய பெண்கள் இப்படிலாம் நிறைய பேர் ஏராளமான பேர் அங்கு காட்சி அளிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி பீதி ஆகி போச்சு. உடனே தன்னுடைய சகாக்கள் 300 பேரையும் எல்லாத்தையும் ஒன்னா திரட்டி இவர் முகமது சும்மா சொல்ற மாதிரி ரசூல்லா சொல்ற மாதிரி நம்ம எல்லாம் கேட்டோம், அதெல்லாம் சரியா வராது, நம்ம உயிருக்கு ஆபத்து, நம்ம இத்தோட சரியா போச்சு, அதனால நம்ம போயிடுவோம் திருப்பி அப்படின்னு சொல்லி அந்த 300 பேரை அழைச்சிக்கிட்டு அவன் வந்துட்டான் மதீனாவுக்கு. ஆக மீதி 700 பேர் தான் ரசூல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவும் சொல்லவில்லை. அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனுடைய ஆயத்துகள் சில சொல்லி காட்டுகின்றான் அந்த விஷயத்தை. ரசூல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாலே சொன்னோம், போருக்கு போகும்போது கொடி ஏந்தி செல்லுவார்கள். கொடி என்பது ஒரு படையினுடைய மிகப்பெரிய அடையாளமாகும். அந்த கொடி வீழ்த்தப்படக்கூடாது, கொடி எப்பொழுதுமே ஓங்கி இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த கொடியை யாரிடத்தில் கொடுக்க வேண்டுமோ அவரிடத்தில் கொடுப்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அங்க மக்காவாசிகள் மதீனாவாசிகள் என்று ரெண்டு பிரிவினர்கள் இருக்கின்ற காரணத்தால் கொடியும் ரெண்டு பிரிவாக ஆக்கப்பட வேண்டும். ஆக முஹாஜிரீன்களுடைய அதாவது மக்காவாசிகளுக்காக வேண்டியுள்ள கொடியை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய கையிலே கொடுத்தார்கள். மதீனாவாசிகளிலே ரெண்டு பிரிவினர்கள் இருக்கின்றார்கள், அவுஸ் ஹஸ்ரத் என்பதாக இரண்டு பிரிவினர்கள் இருக்கின்றார்கள். ஹஸ்ரத் என்ற ஒரு பிரிவினுடைய அந்த கொடியை ஹஜ்ரத் ஹப்பாப் பின் முன்ஸிர் ரலியல்லாஹு தஆலா என்பவருடைய கையிலே கொடுத்தார்கள். அவுஸ் என்ற கூட்டத்தாருடைய கொடியை உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கையிலே கொடுத்தார்கள். ஆக 1000 பேர் புறப்பட்டு சென்றார்கள். அவர்களே 300 முனாஃபிக்கீன்கள் திரும்பி வந்து விட்டார்கள். மீதி 700 பேர் முஸ்லிம்களுக்கு 700 பேருக்கு உருக்கு சட்டை அணிந்த வீரர்கள், கவசம் அணிந்த வீரர்கள் 100 பேர் தான். அவர்களில் யாரிடத்திலுமே குதிரை கிடையாது, குதிரை யாரிடத்திலும் கிடையாது. இன்னொரு அறிவிப்பின்படி ரெண்டே ரெண்டு குதிரை இருந்தது, ஒன்றிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள், இன்னொன்றிலே இன்னொரு சஹாபி சென்றார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. சரி, மற்றவர்கள் எல்லாருமே நடந்துதான் சென்றார்கள், கால்நடையாகத்தான் சென்றார்கள். அந்த உஹத் என்ற அந்த இடத்துக்கு போன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தை முதல்ல திட்டம் போட்டு போயிருப்பாங்க எப்படி செய்யணும் அப்படின்னு. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் படையினுடைய தளபதி, அவர்கள் தான் அந்த போரை அணிவகுக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டுமோ அந்த முறைகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. உஹத் என்ற அந்த மலை தங்களுடைய முதுகுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அளவு அமைப்பில் அந்த முதுகை பார்த்த நிலையில உஹதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார். பிறகு அந்த 700 நபர்களிலே ஒரு 50 நபர்கள் வில்லறிவதிலே மிகப்பெரிய வீரர்கள், அவர்கள் அம்பெறிவதிலே மிகப்பெரிய வீரர்கள். அவர்கள் அந்த 50 பேரை தேர்ந்தெடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 50 பேருக்கு அப்துல்லாஹி இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தலைவராக ஆக்கி அமீராக ஆக்கி இந்த மலைக்கு மேலே, அதாவது உஹத் என்ற அந்த மலை ஒரு குன்று, அதுக்கு மேலே நீங்க நிக்கணும், இந்த 50 பேரை நீங்க அங்க நின்று காவல் காக்க வேண்டும். ஏன்னா மலைக்கு பின்னால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்து பார்த்தா தெரியாது, சமவெளியில் இருந்து பார்த்தா தெரியாது, மலைக்கு மேலே உச்சத்திலே இருந்து பார்த்தால் தான் பின்னால் என்ன நடக்கிறது, யார் வருகின்றார்கள், யார் இருக்கின்றார்கள் இல்லை என்ற விஷயங்கள் எல்லாம் தெரியும். அதனால நீங்க 50 பேரும் இந்த மலையில் இருக்கக்கூடிய மலையிலே இருந்து பாதுகாக்க வேண்டும், பின்னால யாராவது வருகின்றார்களா இல்லையா என்பதை பற்றியுள்ள இந்த படை பாதுகாப்பு உங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த படையினிடத்தில் சொன்னார்கள், லா தப்ரஹு மகானக்கும் இன் கலபுனா அவ் உலிபுனா, உங்களை இங்க வச்சிருக்கிற இந்த 50 பேர் நீங்க இங்க இருக்கணும், இங்க போர் நடந்து கீழே போர் நடந்து சமவெளியிலே போர் நடந்து நாங்கள் வெற்றி பெற்றாலும் சரி அது தோத்து போயிட்டாலும் சரி நீங்க கீழே இறங்கி வரக்கூடாது. நாங்க வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும், இன்னொரு அறிவிப்பிலே இப்படி சொல்லப்பட்டு இருக்கின்றது, நாங்கள் தோல்வி அடைந்து எங்களுடைய பாடிகளை எல்லாம் எங்களுடைய சடலங்களை எல்லாம் கழுகுகள் கொத்தி தின்னக்கூடிய காட்சியை நீங்கள் பார்த்தாலும் கீழே இறங்கி வரக்கூடாது அப்படின்னா எவ்வளவு கடுமையான உத்தரவு சிலதாலே சில பொருளையும் என்ன நிகழ்ந்தாலும் சரி நீங்க அங்கதான் இருக்கணும், என்னுடைய அடுத்த உத்தரவு வர்ற வரைக்கும் நீங்க கீழே இறங்கி வரக்கூடாது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவு போட்டாங்க. சரி, இப்ப அந்த மாதிரி அந்த 50 பேர் அங்க மேலே இருந்தார்கள், கீழே இங்க எதிரிகளோடு போர் நடந்தது, ஒருவருக்கு ஒருவர் முதல்ல போர் நடந்தது, பிறகு எல்லாரும் சேர்ந்து போறது, போர் களத்தினுடைய அமைப்பு போனதெல்லாம் சொன்னோம். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அந்த எதிரிகளை தாக்கினார்கள், போர் நடந்தது. போரில அவர்கள் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத ஒரு நிலை ஏற்பட்ட காரணத்தால். ஏன்னா முஸ்லிம்கள் எல்லாம் அல்லாஹு தஆலாவுடைய ஈமானுடைய ஜோஷில் இருந்தார்கள் அவர்கள். அதனால போர் அந்த தாக்குதலை அந்த எதிரிகள் சமாளிக்க முடியல, எல்லாம் போர்க்களத்தை விட்டு ஓட ஆரம்பித்து விட்டார்கள். ஓட ஆரம்பிச்சுன்னா நிறைய ஏராளமான பொருள்கள் கொண்டு வந்திருந்தாங்க, அந்த ஆயுதங்கள் பொருள்கள் அதெல்லாம் தூக்கி எல்லாத்தையும் போட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஆரம்பத்திலேயே கொஞ்ச நேரத்திலேயே முஸ்லிம்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி ஏற்பட்டு விட்டது. சஹாபாக்கள் அந்த காபிர்கள் எல்லாம் குப்பார்கள் எல்லாம் குறைஷிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். சஹாபாக்கள் அந்த போர்க்களத்திலே கிடந்த பொருள்களை எல்லாம் என்றாக எல்லாம் ஒன்னா எடுத்து குவிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த போர்க்களத்தில் கிடைக்கக்கூடிய அந்த கனீமத்துடைய பொருள் வீரர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும். அது ஒரு பெரிய கனீமத், பெரிய சொத்தாக அது கருதப்படும். அதுல சட்டங்கள் இருக்கணும்னா யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் சட்டம் சொல்லி தருகின்றான். அந்த முறைப்படிக்கு செய்ய வேண்டும். சரி, அந்த பொருள்களை எல்லாம் பொறுக்கி எல்லாம் குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த 50 பேர் மேல இருந்தாங்க பாருங்க, இவங்க பாக்குறாங்க. பார்த்த உடனே சில சஹாபாக்கள் அமீராக இருந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் சொன்னார்கள், அப்துல்லா இப்னு ஜாஃபர் அவர்களிடத்தில் சொன்னார்கள், எல்லாம் வந்து எதிரிகள் எல்லாம் ஓடிவிட்டார்கள், நம்முடைய மக்கள் எல்லாம் சஹாபாக்கள் எல்லாம் போர் பொருளை கனிமத்துடைய பொருளை பொறுக்கி சேகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள், வாங்க போர் முடிஞ்சு போச்சு கீழே போவோம் அப்படின்னு சொல்லி அமீராக இருந்தவர் சொன்னார். அப்துல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாதா? என்ன நிலை ஏற்பட்டாலும் சரி, வெற்றி பெற்றாலும் சரி, தோல்வியுற்றாலும் சரி, கீழே இறங்கி வரக்கூடாது, என்னுடைய உத்தரவு வந்தால் தான் நீங்க வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால நீங்க போகக்கூடாது அப்படின்னு தடை செஞ்சாங்க. அதாவது நீங்க வேற இதெல்லாம் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க, வாங்க போலாம். இப்ப சில பேர் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் அந்த காலத்துல இந்த காலத்துல அதெல்லாம் தெரியாது சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி அவங்க சஹாபாக்கள் அந்த குற்றத்தை செய்தவர்கள் அல்ல, ஆனாலும் அவருடைய மனப்பான்மை அப்படி இருந்தது. அதாவது எல்லாம் தோத்துட்டு போயிட்டாங்க, ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஏன் என்ன உட்கார்ந்துகிட்டு இருக்கணும் என்று சொல்லி அங்கிருந்து கீழே இறங்கி வர ஆரம்பித்தார்கள் சிலர். எவ்வளவு பேர் இறங்கி வந்தாங்க அப்படின்னு சொன்னா, மொத்தம் 11 பேர் மட்டுமே மேல இருந்தாங்க, மீதி எல்லா பேரும் கீழே இறங்கி வந்துட்டாங்க. 39 பேர் கீழே இறங்கி வந்துட்டாங்க. வந்து இந்த பொருளை பொறுக்க ஆரம்பிச்சாங்க, எல்லா ஞாபகங்களும் சேர்ந்து பொறுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்தில் அந்த ஓடி போன குரைஷியர்கள் பின்பக்கமாக மலைக்குடைய மலையினுடைய பின்பக்கமாக வந்து பார்த்தாங்க. பின்பக்கமாக வந்து இந்த மலையிலிருந்து இறங்குறதையும் பார்த்தாங்க, பின்பக்கமாக வந்து மலையில ஏறி பின்னால பார்க்கும்போது இந்த 11 பேர் மட்டும் இருக்கிறாங்க. அங்க வந்தது ஒரு பெரிய கூட்டம், நூற்றுக்கணக்கான மக்கள் மேல வந்தாங்க. அதுல ஹஜரத் காலித் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தலைமையில தான் அங்கிருந்து வர்றாங்க. வந்து பார்த்த உடனே இந்த 11 பேர்த்த ரொம்ப ஈஸியா அவங்க தட்டிட்டாங்க. அந்த இடத்துல அம்பெய்தார்கள், வாழெடுத்த சண்டை செய்தார்கள். இவங்களை எவ்வளவு எதிர்த்து பார்த்தார்கள், ஆனா பெரிய கூட்டத்தை இந்த 11 பேரால் சமாளிக்க முடியவில்லை. 11 பேரும் ஷஹீதாயிட்டாங்க. அந்த இடத்துல மேல இருந்து அந்த 11 பேரும் ஷஹீதாயிட்டாங்க. அந்த வழியாக கீழே இறங்கி வந்த உடனே இவங்க எதிர்பார்க்கவே இல்லை, முஸ்லிம்கள் எதிர்பார்க்கவே இல்லை, முஸ்லிம்கள் இந்த மலையினுடைய நிலையை பார்க்கவே இல்லை. அவங்க அவங்க அங்க இருக்கக்கூடிய பொருளை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளவுதான். மேல இருந்து கீழே வந்து திடீர்னு வந்து எல்லா கூட்டத்தையும் கூப்பிட்டாரு, மேல வந்தாங்க. மேல இருந்து கீழே வந்த உடனே இந்த முஸ்லிம்கள், இது இவங்க மட்டுமல்ல, அந்த பக்கம் ஓடி போனவங்க பின்பக்கம் அந்த பக்கம் வந்தாங்க, மறுபடியும் எப்படி போனாங்களோ அந்த பக்கம் வந்தாங்க, இவங்க பின்பக்கமாக வந்து தாக்குனாங்க. இப்படி ரெண்டு பக்கம் நாலா பக்கம் சேர்ந்து முஸ்லிம்கள் தாக்கப்பட்ட உடனே முஸ்லிம்கள் சிதறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. இப்ப முஸ்லிம்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஏன்னா இவங்க எதிர்பார்க்கவே இல்லை, இவங்க தயார் நிலையிலும் இல்லை. சில பேர் ஆயுதங்கள் வச்சிருந்திருப்பாங்க, வாழ் அது வச்சிருந்திருப்பாங்க, அதையும் கூட கீழே போட்டுட்டு இவங்க வந்து நம்ம தான் வெற்றி பெற்று விட்டோமே, இனிமேல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயார் இல்லாத நிலையில இருந்திருப்பாங்க. இந்த நிலை இந்த தாக்குதல் ஏற்பட்ட உடனே அவங்களால ஒன்னும் சமாளிக்க முடியும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் கேட்டா, இவங்க 700 பேர், அவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. இப்ப எதிரிகள் யார், முஸ்லிம்கள் யார், நம்மால் யாரு, எதிரி படையினர் யார் அப்படிங்கிற சூழ்நிலையே தெரியாமல் போயிடுச்சு. இந்த புழுதிகள் பறக்குது, புழுதி கூட்டம் வேக கூட்டம் மாதிரி புழுதி மறைச்சுக்கிட்டு இருக்குது. நம்மால் யாரு, முஸ்லிம்கள் யார் அப்படிங்கிறது. அதனால உடனடியாக ஒரு ஆலோசனை செய்தார்கள், முஸ்லிம்கள் நம்மால் முன்னால வந்தாங்க அப்படின்னு சொன்னா உம்மத்து உம்மத்துன்னு சொல்லணும், உம்மத்து உம்மத் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தினார்கள். யாராவது அப்படி முஸ்லிம்கள் தன்னை தாக்க வந்தாரா, உம்மத்து உம்மத்து இவர் சொல்லுவார், அவர் அவரை விட்டுருவார், நம்முடைய ஆள் இவர் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டது, பயங்கரமான சூழ்நிலை ஏற்பட்டு விட்டுச்சு. இப்ப முஸ்லிம்கள் எல்லாம் சிதறி ஓட ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, எல்லாருமே ஓடி போயிட்டாங்க போர்க்களத்திலிருந்து. போர்க்களத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓடுவதற்கின்றது மிகப்பெரிய குற்றம், இது பெரும்பாலத்தில் சேர்ந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஜ்தனிபு அஸ்ஸபல் மூபிகாத் என்ற ஒரு ஹதீஸினுடைய தொடரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓடுவதும் பெரும்பாவத்தை சேர்ந்தது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இணை வைப்பது, வட்டி வாங்குவது என்ற தொடரில் சொல்லும் போது இதையும் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக அவர்களால் சமாளிக்க முடியவில்லை. சில சஹாபாக்கள் உஹதிலிருந்து புறப்பட்டு ஓடி சென்றவர்கள் மதீனாவுக்கு போயிட்டாங்க, சில பேர் வழியில் தங்கிட்டாங்க, சில பேர் அதுக்கு பக்கத்தில் தங்கினாங்க. இப்படி உஹதிலிருந்து மதீனா வரைக்கும் மக்கள் போய்கிட்டே இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் அங்கே இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் இருந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட? அந்த 700 பேர் இல்ல அப்படின்னா 14 பேர் மட்டும் இருந்தாங்க, 14 பேர் மட்டும் தான் இருந்தாங்க, மீதி எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலை என்ன ஆனது அப்படிங்கறது அங்க தெரியல. இதுக்கிடையில ஷைத்தான் ஒரு வேலை செஞ்சான். ஷைத்தான் முதல்ல பத்ரு போர்லயே அதே மாதிரி ஒரு ஷைக்குடைய வேஷத்துல வந்தான், அதே மாதிரி இங்கேயே வந்தான். வந்து முகமது இறந்து விட்டார் அப்படின்னு சத்தம் போட்டான். முகமது இறந்து விட்டான், மாத்த முகம்மது, அது மாத்த முகம்மது அப்படின்னு சத்தம் போட்டான். அதே பார்த்த உடனே சில பேர் ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்க, முகமது இறந்துட்டார் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றிலும் சஹாபாக்கள் நபி அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கண்ணுங்கருத்தமாக இருக்கின்றார்கள். போர் நடக்கிறது அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றியும் இந்த 14 பேர் கவசம் போன்று அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இந்த அதாவது இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட உடனே சஹாபாக்கள் எல்லாம், இது ஏன் எங்களுக்கு ஏற்பட்டது, எப்படி இந்த தோல்வி ஏற்பட்டது, ஏன் நாங்கள் தோல்வி அடைந்தோம் என்று அவர்கள் அதை விளங்க முடியாமல் காரணத்தை தேடிக்கொண்டு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், போர்க்களத்திலே அல்லாஹ்வை நீங்கள் நம்பி வந்தால் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்றான். பத்ர் போரை பற்றி வலக்கத் நஸரக்கும் அல்லாஹ் பத்ர் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அதே போன்று பல போர்க்களங்களில் உதவி செய்ததாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்படி இருக்க போர்க்களத்தில் இந்த தோல்வி ஏன் ஏற்பட்டது என்பதாக தங்களை தாங்களே கேட்டுக்கொண்டார். ஒவ்வொரு அப்படி நினைக்கிறாங்க, ஏன் ஏற்பட்டது எங்களுக்கு அப்படின்னு. உண்மையிலேயே அல்லாஹ் தஆலா தோல்வியை ஏற்படுத்தவில்லை, தோல்வியை நீங்களே தான் உண்டாக்கிக் கொண்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தன்னுடைய வாக்குறுதியை உண்மைப்படுத்தினார், நிச்சயமாக உண்மைப்படுத்தி விட்டான். அந்த எதிரிகளை நீங்கள் அவனுடைய உத்தரவை கொண்டு, அல்லாஹுடைய உத்தரவை கொண்டு அவர்களை நீங்கள் துவம்சம் செய்து கொண்டிருந்த நேரத்திலே, அவர்களை வெட்டி வீழ்த்தி கொண்டிருந்த நேரத்திலே, ஆரம்பத்தில் வெட்டி வீழ்த்தி கொண்டிருந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவி செய்தான், உண்மைப்படுத்தினார் அவருடைய வாக்குறுதியை. ஹத்தா இதா பஷிர்த்தும் தனாசாத்தும் இல்லாமல், நீங்கள் கோழைகளாக ஆகிவிட்ட நேரத்திலே, ஒரு விஷயத்திலே நீங்கள் தர்க்கம் செய்து கொண்ட நேரத்திலே, இங்க உட்கார்ந்து இருக்கணுமா வேண்டாமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி சில பேர் இல்ல இல்ல நம்ம போலாம் என்று கீழே இறங்கி வந்த அந்த விஷயத்திலே தர்க்கம் செய்து கொண்டிருந்தேன். உங்களுக்கு பின்னால எதை நீங்கள் விரும்புகின்றீர்களோ அந்த விஷயத்திற்கு நீங்கள் மாறு செய்து விட்டீர்கள். அதாவது அல்லாஹ் தஆலா அல்லாஹும் ரசூலும் எதை சொன்னார்களோ அதற்கு நீங்கள் மாறு செய்து விட்டீர்கள். மின்கும் மன் யுரீது துன்யா வமின்கும் மன் யுரீது ஆகிரா. இந்த 50 பேர்த்தை குறித்து அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை சொல்லுகின்றான். உங்களிலிருந்து சிலர் உலகத்தை விரும்புபவர்களும் இருந்தார்கள், ஆகிரத்தை விரும்பக்கூடியவர்களும் இருந்தார்கள். சும சரபக்கும் ஆன்யும், பிறகு அவர்களை விட்டும் அல்லாஹ் தஆலா உங்களை திருப்பி விட்டான். ஏன் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அல்லாஹ்வுத்தாலா ஏன் நடத்தி காட்டினா என்று சொன்னால், லியகும், உங்களை சோதிப்பதற்காக வேண்டி. நீங்கள் ஈமான்ல எவ்வளவு உறுதியாக இருக்கின்றீர்கள், அல்லாஹுடைய நம்பிக்கையில எவ்வளவு உறுதியாக இருக்கின்றீர்கள் என்று சோதிப்பதற்காக. ஏன்னா ஆரம்ப காலகட்டம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால், பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு தங்களுடைய உடைமை பொருள் உயிரா இதுக்கெல்லாம் இடையூறு வரும் பொழுது, ஏன்னா இந்த மார்க்கத்தை விட்டுட்டு போயிடுவோமே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, அல்லது இந்த மார்க்கத்தில் இருக்க வேண்டும் நிலையாக என்பதாக நினைக்கிறீர்களா என்று சோதிப்பதற்காக அல்லாஹ் தஆலா இதை செய்தான் என்பதாக குறிப்பிடுகின்றார். இங்கே இன்னொரு கருத்தையும் நான் விளங்க வேண்டும். அந்த 50 வில் வீரர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, மின்கும் மன் யுரீது துன்யா வமின்கும் மன் யுரீது ஆகிரா, உங்களிலே சிலர் உலகத்தை விரும்புகிறவர்களும் இருந்தீர்கள், ஆகிரத்தை விரும்பக்கூடியவர்களும் இருந்தீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அதனால சஹாபாக்கள் அந்த 50 பேர்ல ஒரு சிலருக்கு உலகத்தினுடைய ஆசை ஏற்பட்டு விட்டது, பொருளினுடைய ஆசை ஏற்பட்டு விட்டது, உலக பொருள் மீது பேராசை ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிற அர்த்தத்தை விளங்கிக் கொள்ளக்கூடாது. மனிதன் என்ற அடிப்படையில, இன்சான் என்ற அடிப்படையில அவங்க செய்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மாற்றம் செஞ்சாங்க, சொல்லுக்கு மாற்றம் செய்தார்கள். இன்சான் என்ற அடிப்படையில் அந்த நப்ஸ் அவர்களிடத்தில் இருந்தது. அதன் காரணமாக இந்த பார்த்த உடனே அவங்க பொருள் மீது ஆசைப்பட்டு வரல, பொருளின் மீது மட்டும் ஆசைப்பட்டு வரல, எதிரிகள் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம முஸ்லிம்கள் நம்ம படையினர் பொருள்களை எல்லாம் பொறுக்கிட்டு இருக்கிறாங்க, வெற்றி வந்து விட்டது, அவர்களுக்கு தோல்வி ஏற்பட்டு விட்டது, நம்ம ஏன் நின்றுகிட்டு இருக்கணும் அப்படின்னு இவங்க தாங்களே ஒரு அபிப்பிராயத்தை மேற்கொண்டார்கள். தங்களுடைய சுய கருத்தை தாங்களாக சிந்தித்துக் கொண்டார்கள். இதுதான் தப்பு, அங்க நடந்த தப்பு. ஆனா அல்லாஹ் தஆலா, சரி அவங்க அந்த தப்பு செஞ்சாங்க பாருங்க, அது தப்புன்னு நம்ம வாயால் சொல்லக்கூடாது. அல்லாஹ் சொல்வதற்கு உரிமை இருக்குது. ஒமின்கும் மன் யுரீது துன்யா என்று சொல்வதற்கு அல்லாஹ்வுக்கு அதிகாரம் இருக்குது. நாம சொல்லலாமா சஹாபாக்கள் பொருளாதாரத்தின் மீது உலக ஆசை கொண்டவர்களாக ஆகிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன் கேட்டா இந்த ஆயத்தை முஃபஸ்ஸிரீன் எழுதுகின்றார்கள். அடுத்து அல்லாஹால சொல்லுகின்றான், வலகத் அஃபா அன்கும், அல்லாஹால உங்களை மன்னிச்சிட்டான். யார் உலக ஆசை உடையவர்கள் என்று அல்லாஹால சொன்னானோ அவர்களை மன்னித்து விட்டதாக அல்லாஹால வாக்களிக்கின்றான். அல்லாஹ் மன்னித்த மனிதர்களை பற்றி நீங்க உங்களுடைய வாயால சொல்லக்கூடாது என்பது முஃபஸ்ஸிரீனுடைய கருத்து. அதனால சில பேர் எழுதுவதை போன்று சில விளக்கம் இல்லாதவர்கள் தங்களுடைய சுய அபிப்பிராயத்தை கொண்டு அறிவை கொண்டு குரானுக்கு விளக்கம் எழுதுவதாக நினைத்துக் கொண்டு சொல்லக்கூடியவர்கள் சஹாபாக்களும் பேராசை உடையவர்களாக இருந்தார்கள், உலக பேராசை பொருள் மீது பேராசை உடையவர்களாக இருந்தார்கள் என்று எழுதி வைத்திருக்கின்றார்கள். அது மிகப்பெரிய குற்றம் என்பதை நாம் விளங்க வேண்டும். ஏன்னா சஹாபாக்களை பற்றி அல்லாஹால ஏராளமான இடங்களில் அவர்களை புகழ்ந்து சொல்லி காட்டுகின்றான். சஹாபாக்கள் குற்றச்சாட்டுக்கு உரியவர்கள் என்று சொல்லக்கூடாது. ஆனா அவர்களுடைய இன்சான் என்ற அடிப்படையிலே அவர்கள் செய்த ஒரு தவறின் காரணமாக ரசூலுல்லாஹ் இதுல இன்னொரு இது நம்ம அதற்கு பின்னால் வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் படிப்பினை இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்லி காட்டினார்களோ எதை செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அதிலே ஒரே ஒரு சிறிது அளவு ஒரு இம்மி அளவு மாறினாலும் கூட ஆபத்து ஏற்பட்டுவிடும். அது உலக ஆபத்து ஆகிரத்துடைய ஆபத்து ரெண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹால இந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார் என்பதா சொல்ல அல்லாஹாலாவுடைய ஏற்பாடு இப்படித்தான் நடக்கும் என்பது பல்லா கதிரது முடிஞ்ச விஷயம். சரி, ஏன் ஏற்பட்டது நமக்கெல்லாம் படிப்பினையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல பொதுவாக உலகத்தினுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய தீன் துன்யாவுடைய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்களோ வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, அல்லது பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, அல்லது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை அப்படியே நிறைவேற்ற வேண்டும். அது ஏன், எதற்கு, அது இந்த காலத்தில் தேவையில்லை, எனக்கு தேவையில்லை, அது அவருக்குத்தான் தேவை, அவருக்கு சொல்லப்பட்டது எனக்கு சொல்லப்பட்டதல்ல, அது அந்த நாட்டுக்கு சொல்லப்பட்டது இந்த நாட்டுக்கு சொல்லப்பட்டதல்ல என்றெல்லாம் பாகுபாடு செய்து சொல்லிக் கொண்டிருப்பார்களே ஆனால் அழிவை சந்திக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹால இதை படிப்படையா சொல்லி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நம்ம பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லை மீறுவதின் காரணமாக, மீறி கொண்டிருப்பதின் காரணமாக, மாற்றம் செய்து கொண்டிருப்பதன் காரணமாக முஸ்லிம்களுக்கு அழிவு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எங்கிருந்து வந்தது இது என்று கேட்கின்றார்கள் இவர்கள். அல்லாஹால குரானில் இன்னொரு இடத்துல சொல்லுகின்றான், குல்தும் அன்னாகாதா, இது எப்படி வந்தது எங்களுக்கு என்று நீங்கள் கேட்கிறீர்கள், எப்படி இந்த நாசம் வந்தது, எப்படி இந்த தோல்வி வந்தது என்று கேட்கின்றீர்கள். குல் ஹுவ மின் இந்தி அன்புசிக்கும், நபியை நீங்க சொல்லிடுங்க அது உங்களால வந்ததுதான், அந்த தோல்வி உங்களால வந்ததுதான். குல் ஹுவ மின் இந்தி அன்புசிக்கும், உங்களால் வந்ததுதான் அது. அப்ப நமக்கு வரக்கூடிய நஷ்டம் நம்மை பார்த்த தீவிரவாதிகள் என்று சொல்லுகின்றார்கள் என்று சொன்னா நம்மளால வந்ததுதான் அது. ஒரு சிலர் அறிவில்லாமல் சரியான அறிவில்லாமல் இஸ்லாத்தை தவறாக புரிந்து கொண்டு இதுதான் இஸ்லாம் என்பதாக நினைத்துக் கொண்டு தவறான சில காரியங்களை செய்வதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக எல்லா முஸ்லிம்களுக்கும் தீவிரவாதிகள் என்று பெயர் குத்தப்படுகின்றார்கள். எல்லா முஸ்லிம்களும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். எல்லா முஸ்லிம்களுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுகின்றன உலகத்தில் இன்னைக்கு நாம் பார்க்கிறோம். அது தவறாக சில பேர் செய்வதன் காரணம், இந்த சிலர் தானே செஞ்சாங்க, 339 பேர் தானே அந்த தவறு செஞ்சாங்க. அந்த இடத்துல முதலே சொல்லிட்டு யாரோ வச்சுக்கணும், நம்ம தவறு செய்தார்கள் என்பது இந்த வரலாற்றுக்காக சொல்லப்படக்கூடிய விஷயமே தவிர அவர்கள் தவறு செய்தார்கள் என்று எந்த காலத்தில் நம்ம சொல்லக்கூடாது. சாபாக்கள் தானே, அவங்களும் தவறு தான் செஞ்சுட்டாங்க அப்படி இல்ல அலட்சியமா பேசவே கூடாது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இவர் தானே, அவரும் விபச்சாரம் செஞ்சார் தானே அப்படின்னு எந்த ஒரு சஹாபி, ஒரு சஹாபி விபச்சாரம் செய்தார், அவர் விபச்சாரம் செய்தார் என்று அலட்சியமாக சொல்வதோ அந்த குற்றச்சாட்டை அவர் மீது அசிங்கமாக சொல்லி காட்டுவதற்கு அதுவே குஃப்ரை உண்டாக்கிவிடும் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அல்லாஹால சொல்ற அதனால்தான் அந்த விஷயத்தை அப்படி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்தியாவும் புசிக்கும், உங்களால் வந்ததுதான் அது, அந்த நஷ்டம் என்று சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான். ஆனா அல்லாஹால வளர்க்கிறது அப்பா அன்கும், உங்களை மன்னிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹால சொல்லியதன் காரணமாக அந்த மன்னிப்புக்கு உரியவர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள். சரி, இப்ப போர் நடந்தது, சஹாபாக்கள் மிகப்பெரிய துன்பத்திற்கு உள்ளானார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எல்லாம் அழைக்க சொன்னார்கள். அழைக்கப்பட்டது அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை அழைக்கின்றார்கள் என்பதாக ஒருவர் சப்தமிட்டு அழைத்தார். போனவர்களை எல்லாம் திரும்பி கொண்டு வருவதற்காக ஏற்பாடு செய்தார்கள். எல்லா சஹாபாக்களும் கொஞ்ச நேரத்தில் திரும்ப வந்து சேர்ந்தாங்க. இந்த நேரத்தில் சண்டை ஓரளவு முடிஞ்சிச்சு. ஆனா முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது. பலர் கொல்லப்பட்டு விட்டார், பலர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறு நமக்கு தெரியும். ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு தஆலாவும் அவர்கள் போர்க்களத்திலே ஹிந்து என்ற ஒரு பெண்மணி, அதாவது மக்காவை சேர்ந்த ஹிந்து என்ற ஒரு பெண்மணி, ஹிந்தா என்ற அப்படின்னு சொல்லக்கூடாது, ஹிந்து தான், ஹிந்து என்ற பெண்மணி, அந்த ஹிந்துங்கிற பெண்மணி அபு சுஃபியானுடைய மனைவி தான். அபு சுஃபியானுடைய மனைவி, அபு சுஃபியானுடைய மனைவி, அதாவது முக்கியமான பெண்மணி அந்த நகரத்தில். அந்த பெண்மணியுடைய தந்தை பத்ரு போரிலே கொல்லப்பட்டிருந்தார். அப்படி கொன்றவர் பத்ரு போரிலே அந்த பெண்மணியுடைய ஹிந்து என்ற அந்த பெண்ணுடைய தந்தையை கொன்றவர் ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதனால ஹம்சாவை எப்படியாவது இந்த உஹது போர்க்களத்தில் பழி வாங்க வேண்டும் என்பதற்கான அந்த ஹிந்து என்ற பெண்மணி ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார். யார் அதுக்கு தகுதியான ஆள் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தார். வஹ்ஷி என்ற ஒரு மனிதன், ஒரு அடிமை. அந்த அடிமையை கூப்பிட்டு அவன் கொஞ்சம் முரடான ஆள் இருந்தாலும் அந்த அவர் கூப்பிட்டு, உனக்கு நீ ஹம்சாவை கொன்றுவிட வேண்டும், கொன்றுவிட வேண்டும், கொன்றுவிட்டால் உனக்கு 4000 திருகம் தரணும் என்று கூலி பேசி, 4000 திருகத்திற்கு கூலி பேசி அந்த வஹ்ஷி என்ற மனிதனை ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக போர்க்களத்துக்கு அனுப்பி வைத்திருந்தாள் அந்த பெண். அந்த கொல்லுவது மட்டுமல்லாமல் அவருடைய உடலிலிருந்து ஏதாவது ஒரு பகுதியை நீ வெட்டி எடுத்து வர வேண்டும், வெட்டி எடுத்து என்னிடத்தில் வந்து கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்பதாகவும் சொல்லியிருந்தார். அதே மாதிரி ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போர்க்களத்தில் வீராவாசமாக போரிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்த இந்த வஹ்ஷி என்பவன் ஒரு ஈட்டியால் குத்தினான். குத்திய உடனே அவருடைய தொப்புள் வழியாக, தொப்புளிலே பாய்ந்த அந்த வயிற்றிலே பாய்ந்த அந்த ஈட்டி பின்பக்கமாக வந்துவிட்டது. அதையும் பொருட்படுத்தாமல் அதை பிடுங்கி எறிந்துவிட்டு எழுந்து போரிடுவதற்காக சென்றவர்கள் அவர்களால் முடியவில்லை. ரத்தம் வழிந்து ஓடுதுன்றது எப்படி முடியும்? அப்படி கீழே விழுந்துட்டாங்க. அதே நேரத்தில் மறுபடியும் அவர்கள் வெட்டப்பட்டார்கள். பலவிதமான காயங்கள், பலரும் சேர்ந்து அந்த எதிரிகள் வெட்டியதின் காரணமாக உடனடியாக அங்கிருந்து அவர்கள் அங்கே ஷஹீதாக்கப்பட்டார்கள். இது போன்று பலர் ஷஹீதாக்கப்பட்டார்கள் அங்கே. இந்த குறிப்பாக அங்கே ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த நிலை, அதாவது அவர்களுக்கு கடுமையான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி அந்த ஹிந்து என்ற அந்த பெண்மணிக்கு சொல்லப்பட்டது. உடனே அந்த பெண்ணின் போர்க்களத்திலே ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உடலை தேடி எடுத்து அவருடைய வயிற்றை கிழித்து, நெஞ்சிலிருந்து கழுத்திலிருந்து வயிறு பூராவும் கிழித்து விட்டு கத்தியால வாளால் கிழித்து உள்ளே இருந்த ஈரலை எடுத்து வாயிலே கடித்துக் கொண்டு பாட்டு பாடி அந்த போர்க்களத்திலே தெரிந்து கொண்டிருந்தாள், சுற்றி வந்து கொண்டிருந்தாள் என்பதாக சொல்லப்படுகின்றது. அவருக்கு அவ்வளவு கோபம், தன்னுடைய தந்தையை கொன்றவரை கொல்ல வேண்டும் என்பதற்காக கொலை செய்யப்பட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலை என்னவென்று சொன்னால், இது சஹாபாக்கள் எல்லாம் வந்து சேர்ந்தார்கள். இந்த நேரத்தில் சஹாபாக்கள் வந்து சேர்ந்த உடனே போர்க்களத்திலே ஒரு விதமான மறுபடியும் எதிரிகளுக்கு ஒரு பீதி ஏற்பட்டு விட்டது. சரி, எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்க, இனிமேல் போர் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்ற நிலை ஏற்பட்டு விட்டது. சஹாபாக்களிலே ஒரு 70 பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா ஆயத்தில் சொல்லி காட்டுகின்றான், அதாவது அவர்களுக்கு ஒரு நிலை ஏற்பட்டால் உங்களுக்கும் ஒரு நிலை, உங்களுக்கு ஒரு நிலை ஏற்படும் பொழுது அவர்களுக்கும் அதே மாதிரி ஒரு நிலை ஏற்படும். அவர்களுக்கு எப்படி ஒரு நஷ்டம் ஏற்பட்டதோ அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு நஷ்டம் ஏற்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். பத்ரு போர்க்களத்தில் அவர்கள் 70 பேர் கொல்லப்பட்டார்கள், அதே அளவுக்கு 70 பேர் இங்கே உஹது போர்க்களத்தில் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் முஸ்லிம்கள் விரும்பியது அதுதான், நாங்கள் போர்க்களத்திற்கு போக வேண்டும், எதிரிகளை தாக்க வேண்டும், எதிரிகளால் தாக்கப்பட்டு நாங்கள் அழிவுக்குரியவர்களாக ஆக வேண்டும், நாங்கள் ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள். நீங்க என்ன விரும்புனீங்களோ அதுதான் கிடைச்சிச்சு உங்களுக்கு என்றும் அல்லாஹால இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான். நீங்க அதை விரும்புனீங்க, அதுதான் உங்களுக்கு கிடைச்சிச்சு என்றும் அல்லாஹால குறிப்பிடுகின்றார். ஆக அந்த போர்க்களத்தில் ஒரு மிகப்பெரிய தோல்வி இந்த நிலையில் ஏற்பட்டது. ஆனா அத தோல்வி அப்படின்னு சொன்னா இன்னொன்னு விளங்கணும், தோல்வி என்பதாகவும் அதை சொல்லக்கூடாது. எதிரிகளுக்கு, அதாவது முஸ்லிம்களுக்கு தோல்வி, எதிரிகளுக்கு வெற்றி அப்படின்னு சொன்னா, போர்க்களத்தை பத்ரு போர்க்களத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி, எதிரிகளுக்கு தோல்வி. வெற்றி அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கு 70 பேர்கள் அவர்கள் கொல்லப்பட்டார்கள், 70 பேர் சிறை பிடிக்கப்பட்டார்கள், ஏராளமான பொருள்கள் அவர்களிடத்திலிருந்து இவர்களுக்கு கிடைத்தது. சரி, இப்ப அந்த குப்பார்கள் குறைசியர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு சொன்னா, இவர்களிலிருந்து இவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள் 70 பேர். ஆனா முஸ்லிம்களிலிருந்து யாரையாவது கைது செய்தார்களா, சிறை பிடித்தார்களா என்று சொன்னால், யார் ஒரு நபரையும் கூட அவர்கள் சிறை பிடிக்க முடியவில்லை. ஏன்னா எல்லாம் ஓடி போயிட்டாங்க, திரும்ப தான் வந்தாங்க. வரக்கூடிய நேரத்தில் இவர்களுடைய போரெல்லாம் முடிந்து விட்டது. அவர்கள் தூரமாக நின்று கொண்டார்கள், தூரமாக அவர்கள் தங்கி இருக்கின்றார்கள், இந்த காட்சியை மட்டும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள், அவ்வளவுதானே தவிர இந்த முஸ்லிம்களிலிருந்து யாரையும் கைது செய்ய முடியவில்லை. அத்தோடு மட்டுமல்லாமல் முஸ்லிம்களுடைய பொருள்களிலிருந்து எதையும் அவர்கள் அபகரிக்கவும் முடியவில்லை. எங்கள்கிட்ட பொருளே கிடையாது. சரி, இருக்கக்கூடிய பொருளையாவது அவர்கள் அபகரிக்கக்கூடிய பொருள் போர்க்களத்திலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னு சொன்னா அதுவும் கிடையாது. அதனால குரைஷியர்கள் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, முஸ்லிம்கள் தோல்வியுற்றார்கள் அப்படின்னு சொல்லலாம். முஸ்லிம்கள் தோத்துட்டாங்க. முதல்ல ஜெயிச்சாங்க, இரண்டாவது வெற்றி பெற்றார்கள். முதல்ல ஜெயித்தார்கள், மறுபடியும் தோல்வி விட்டார்கள். ஆனால் குஃபார்கள் குரைஷியர்கள் முதல்ல வெற்றி பெற்றார்கள், இரண்டாவது வெற்றி பெற்றார்கள். முதல்ல தோல்வியுற்றார்கள், இரண்டாவது வெற்றி பெற்றார்கள் என்பதாக சொல்ல முடியாது. சரி, இந்த நிலையில அந்த போர்க்களத்தில் நடந்த பல நிகழ்ச்சிகள், உஹது போர் சம்பந்தமாக ஏராளமான சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் ஏராளமாக ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. என்னென்ன நிகழ்ச்சிகள் ஏற்பட்டன, யார் யார் என்ன தியாகங்கள் செய்தார்கள் என்பதையெல்லாம் பல சரித்திரங்களிலே பல ஹதீஸ்கள் மூலமாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதை நாம் கொஞ்சம் கவனத்திலே கொண்டால், அந்த போர் எவ்வளவு சஹாபாக்கள் எவ்வளவு ஆர்வத்தோடு கலந்து கொண்டார்கள், இந்த இஸ்லாத்தையும் இதனுடைய தன்மையும் ஈமானையும் காப்பாற்றுவதற்காக எவ்வளவு பெரிய தியாகங்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதை நாம் அதிலிருந்து விளங்கிக் கொள்ள முடியும். அனஸ் இப்னு நவர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள் போர்க்களத்திலே அப்படின்னு ஒரு வதந்தி அங்கே அடிபட்டது. இத பல பேர் நம்பறாங்க, ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருக்காங்கன்னே தெரியல. அந்த 14 சஹாபாக்கள் சூழ்ந்து கொண்டு சஹாபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள இருக்கிறாங்க. புழுதி படிந்தவர்களாக, ரொம்ப கவலைக்குரியவர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள். அதுல இன்னொரு விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர் நடந்த நேரத்தில், இரண்டாவது போர் நடந்த நேரத்தில், அமளி நடந்த நேரத்தில், எதிரிகளிலிருந்து ஒரு மனிதன் எரிந்த ஒரு பெரிய கல், அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த கவசத்திலே, தலை கவசத்திலே பட்டு அவருடைய முகத்தோடு சேர்ந்து மூடி இருக்கும். அது கண்ணம் வரைக்கும் இருக்கும் அந்த கவசம், போர் கவசம் என்பது அந்த தலை கவசம். அந்த கவசத்திலே பட்டு அதுல முன்னால வந்து அந்த பல்லு பல்லா நீட்டிக்கிட்டு இருக்கும். இது அந்த கல்ல அடிச்ச உடனே அதுல இருந்து ரெண்டு பல், அந்த கவசத்தில் இருந்த ரெண்டு பல் கொக்கி மாதிரி உள்ளது, அது உடஞ்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கன்னத்துல குத்தனதோடு மட்டுமல்லாமல் அவருடைய கடைவாய்ப்பல்ல ஒன்று உடஞ்சு போச்சு, ரெண்டு பல் உடஞ்சிச்சு, ரெண்டு பல் உடஞ்சு போச்சு. ரெண்டு பல் என்பதாக, ஒரு பல் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு, உடஞ்சு போச்சு. இப்ப அந்த கவசத்தினுடைய அந்த பல் இருக்கு பாருங்க, அதனுடைய அதுவும் இந்த கன்னத்துல போய் உள்ள மாட்டிக்கிச்சு. இப்ப ரத்தம் வழிந்து ஓடுகின்றது, பல்லிலிருந்து ரத்தம் வழிந்து ஓடுகின்றது, முகத்திலிருந்து ரத்தம் வழிந்து ஓடுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்த ஏதோ ஒரு பொருள், ஒரு துணியோ அல்லது ஏதோ ஒரு இதை எடுத்து அதை தொடச்சி 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 அதை தங்களுடைய கையில வச்சுக்கிட்டாங்க. எப்படியும் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு நபியினுடைய ரத்தம் பூமியிலே விழுந்தால் உடனே அதாப் அல்லாஹ் தஆலாவின் புறத்திலிருந்து இறங்கிவிடும், அதனால் இதை நான் துடைத்தெடுக்கின்றேன் என்பதாக சொன்னார்கள் என்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சரி, அந்த பல்லு உள்ளே போய் மாட்டிக்கிச்சு, அந்த கவசத்தினுடைய பல் உள்ளே மாட்டிக்கொண்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி, அதனால பெரிய கஷ்டம் அவங்களுக்கு. இந்த நேரத்தில் ரத்தம் ஊத்துது. இந்த நேரத்தில் ஹஜ்ரத் அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முன்னால போய் அதை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. வலி கடுமையா இருக்குது, ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதிலிருந்து அந்த முகத்திலிருந்து அந்த கன்னத்திலிருந்து அந்த பல்ல அந்த கவசத்தினுடைய அந்த துண்டை எடுத்தாகணும். அவங்க போய் தங்களுடைய பல்லால கடிச்சு கொஞ்சம் வேகமா இழுத்தாங்க, பல்லால கடிச்சு வேகமா இழுத்தாங்க. அப்ப அந்த ரெண்டு துண்டுகளும் வெளியே வந்துருச்சு. உடனே அந்த ரத்தம் வந்த ரத்தத்தை அந்த அப்துல்லா ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய வாயில வந்த ரத்தத்தை அப்படியே முழுங்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ரத்தம் யாருடைய ரத்தத்துடன் கலக்கின்றதோ அவருக்கு நரகம் ஹராமாகிவிட்டது என்பதால். அது ஒரு நச்செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற அந்த வதந்தி பரவியதன் காரணமாக சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய கலக்கமாக இருந்தது. சில பேர் அந்த சஹாபாக்கள் சில பேர் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி இறந்துட்டாங்க, இனிமேல் நம்ம இருந்து என்ன பலன், நம்ம மார்க்கத்துக்கே திரும்பி போயிடுவோம் பழைய மார்க்கத்துக்கு அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. சில பேர் வந்து அத நம்ம வந்து பலவீனமாக ஆகிவிட்டோம், இனி போர் செய்வதில் எந்த விதமான பலனும் கிடையாது என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு ஆயத்தில் இது ஹம்மத் தாயிஃபத்தானி மின்கும் அன் தஃபஷலா வல்லாஹு வலியுஹுமா என்ற ஆயத்தின் மூலமாக, இரண்டு கூட்டத்தினர் உங்களிலிருந்து இரண்டு கூட்டத்தினர் ரொம்ப பலவீனமாக கோழையாக ஆகிவிடுவதற்கு அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த இரு கூட்டத்தினருக்கும் உதவியாளனாக ஆகிவிட்டான் இருந்தான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அது அந்த மதீனாவாசிகளாகிய ஹஸ்ரத் அவுஸ் ஹஸ்ரத் என்ற கூட்டத்தினர் ரெண்டு பிரிவினர், பனு ஹாரிசா பனு சலமா என்ற ரெண்டு கூட்டத்தினர் இருந்தார்கள். அவர்கள் தான் அந்த மனப்பான்மை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலம் ஹாலத்து என்ன ஆச்சு, நிலை என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல, சரியான தகவல் இல்ல. அதனால அனஸ் பின் நல்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த போர்க்களத்திலே சொன்னார்கள், சத்தமிட்டு சொல்லுகின்றார்கள், யா கௌமி இன் கான முஹம்மதும் கத் குத்தில ஃபஇன் ரப்ப முஹம்மதின் லம் யுக்தல், என்னுடைய சமுதாயத்தினரே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று வைத்துக் கொண்டால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பு கொல்லப்படவில்லை, அவன் உயிரோடு தான் இருக்கான், அதனால காத்திலோ அலைகி அவனுக்காக வேண்டி நீங்கள் போரிடுங்கள். நம்ம போரிடுவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி அல்ல. அவர்களுக்கு பின்னால் என்பதாக சொல்லி சப்தமிட்டுக் கொண்டு தன்னுடைய வாழை சுருட்டிக் கொண்டு அந்த எதிரிகளுடைய கூட்டத்திலே நுழைந்தார். பல நபர்களை வெட்டி வீழ்த்தினார். மொத்தம் எதிரிகளிலே 14 நபர்கள். அங்கே எப்படி முஸ்லிம்கள் 14 நபர்கள் கொல்லப்பட்டார்களோ பதிலே அதே மாதிரி இங்க எதிரிகளிலே 14 நபர்கள் கொல்லப்பட்டார்கள். பல நபர்களை வெட்டி வீழ்த்திய பின்னாலே அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் அனஸ் இப்னு நவர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 70 தாக்குதல் நடந்திருக்கின்றது அவருடைய உடலின் மீது. கடைசியாக அவருடைய சகோதரி ஒருவர் வந்து அவருடைய விரல் ஒன்றை, சுண்டு விரலோ அல்லது பெருவிரலோ ஏதோ ஒரு விரல், விரலுடைய நுனியை அடையாளம் காட்டி இந்த விரலுக்கு சொந்தக்காரர் அனஸ் இப்னு நவர் தான், என்னுடைய சகோதரர் தான் என்பதாக அடையாளம் காட்டினார். பிறகு அவர் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டு அவருக்கு தொலை வைக்கப்பட்டது என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி வீராவேசமாக போரிட்டு படிந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய்விட்டார்கள் என்ற நிலையிலே, எண்ணத்திலே. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகல. அபூ சுஃபியான் எதிரி படையிலிருந்து இப்ப போர், சஹாபாக்கள் திரும்பி வந்துட்டாங்க, போர் ஓய்வு பெற்று விட்டது, போர் ஓஞ்சி போச்சு. அந்த எதிரிகளில் இருந்து அந்த அபூ சுஃபியானும் அந்த படையினரும் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல. என்ன பொதுவாகவே இந்த வதந்தியின் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்க, வெட்டப்பட்டு விட்டார், அதே போன்ற அபூபக்கர் உமர் எல்லாம் இறந்துட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிற வதந்தியும் பரவிவிட்டது. அதனால அபூ சுஃபியான் அங்கிருந்து சத்தம் போட்டு கேட்கிறார், உங்களிலே முகமது இருக்கிறாரா அப்படின்னு சத்தம் போட்டு கேட்டார். முகமது இருக்கிறாரா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் அபூபக்கர் உமர் எல்லாரும் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரும் பதில் சொல்லாதீங்க, ஒன்னும் சொல்லாதீங்க, பேசாம இருங்க அப்படின்ட்டாங்க. ஒன்னும் பதில் சொல்லாதீங்க. அப்புறம் கேட்டார், இப்னு அபு குஹாஃபா இருக்கிறாரா, அதான் அபூபக்கர் சித்தியத் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டார். அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பதில் சொல்லாதீங்க. இப்னு ஹத்தாப் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டார், பதில் சொல்லாதீங்க அப்படின்னாங்க. பதில் சொல்ல பேசாம இருந்தாங்க. இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் அப்ப அபூ சுஃபியான் சொல்லுகின்றார், முகமது கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்னு சத்தம் போடுறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பதில் சொல்லாதீன்னு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சும்மா இருக்க முடியல. உடனே சொன்னாய், ஏ அல்லாஹ்வுடைய எதிரியோ, அதிரிய எதிரியே, இதோ எங்களுடைய நபி இருக்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. உயிரோடு தான் இருக்கின்றார், நீ நினைக்கிற மாதிரி அவர் இறந்து விடவில்லை என்பதால், இதோ அபூபக்கர் இருக்கின்றார், இதோ உமர் இருக்கின்றேன் என்றதாக சத்தம் போட்டு சொன்னார். இது வந்து உமரும் இறந்து விட்டார், அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறந்து விட்டார்கள் என்று யாரோ ஒருவர் சொன்னது. அபூ சுஃபியான் சொல்லுகின்றார், ஹத்தாபுடைய மகனே, எனக்கு யார் செய்தி சொன்னாரோ அந்த செய்தியை விட உண்மை நான் நம்புகின்றேன் என்பதை சொன்னார். உண்மை நான் நம்புகின்றேன், நீ சொன்ன செய்தி உண்மைதான், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார் என்று நம்பிக்கை கொள்ளுகின்றேன் என்பதாக சொன்னார். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கன்னத்திலிருந்து ரத்தம் வழிந்து ஓடிக்கொண்டு இருக்கின்றது, அது நிறுத்தவே முடியல. அந்த போர்க்களத்திற்கு சில பெண்மணிகள், 4-5 பெண்மணிகளும் வந்திருந்தாங்க, சஹாபி பெண்மணிகளும் வந்திருந்தார்கள். அதுல ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் வந்திருந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அருகில போய் அந்த ரத்தத்தை நிறுத்துவதற்காக வேண்டி என்னென்ன ஏற்பாடு செய்யணுமோ அந்த வைத்திய முறையெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க, நிக்கவே இல்லை. அப்பொழுதுதான் அதுல அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கடைசி அதிரத்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தண்ணியை ஊத்துறாங்க, இவங்க கழுவி ஊடுறாங்க அந்த ரத்தத்தை. அப்படி இருந்தும் கூட அந்த ரத்தம் நிக்கவே இல்லை. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன பண்ணாங்க கேட்டா, அங்கிருந்த ஒரு பழைய பாய் ஒன்று கிடந்துச்சு, அந்த பாயை எடுத்து நெருப்ப வச்சு அதை நெருப்ப கொளுத்தி அதை நெருப்பில் எரிய விட்டு அதை சாம்பலாக ஆக்கி, அந்த பாய சாம்பலாக ஆக்கி, பாயன்னு சொன்னா நம்மள போல கோர பாய் அப்படின்னு அர்த்தம் இல்ல, அங்க உள்ள பாய் ஏதோ ஒரு பாய், அது எந்த பொருள்ல செஞ்சது அப்படிங்கறது தெரியாது, அது பெரும்பாலும் வந்து ஈச்சம் ஓலையில செய்யப்பட்ட பாயா இருக்கலாம். அந்த சாம்பலை எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கன்னத்துல அந்த ரத்தம் வழியக்கூடிய இடத்துல வச்சு அழுத்தினாங்க, அதுக்கு பிறகு ரத்தம் நின்றது என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அது இந்த செய்திகள்லாம் வந்து சில சரித்திர துணுக்குகள் இருந்தாலும் கூட இதெல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள். இவன் இந்த பாயை எடுத்து பாய் சாம்பலை வச்சு அழுத்துறது, பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த சேவைகள் செய்தது, இது போன்று பல பேர் பல விஷயங்களை செய்திருக்கின்றார்கள் அங்கே. அதே மாதிரி ஹஜ்ரத் அம்சார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள், அவருடைய உடல்கள் எல்லாம் சின்னாபின்னமாக்கப்பட்டு விட்டன என்பதாக கேள்விப்பட்ட நேரத்தில் மதீனாவில் இருந்து இந்த செய்தியை கேள்விப்பட்டு அவருடைய சகோதரி சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாமி, அவங்க அங்கிருந்து புறப்பட்டு வேகமா வர்றாங்க. வந்து ரெண்டு துணியை கொண்டு வந்தாங்க, கபனிடுவதற்காக இரண்டு துணிகளோடு வருகின்றார்கள். அவர்கள் போர்க்களத்தில் வருவதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை தடுத்து நிறுத்துங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அங்க போக விடாதீங்க அப்படின்னு. ஏன்னா பெண், ஒரு பெண் வந்து ஜனாசாவுக்கு பக்கத்தில் போனா என்ன ஆகும், ஒப்பாரி வச்சு அழ ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் அதுக்கு பின்னால பெரிய பிரச்சனை ஆகி போயிடும். பெண்களுக்கு மனசு அப்படிப்பட்டது, அதனால தடுத்து நிறுத்துங்கள் அப்படின்னு சத்தம் விட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி போனார், அவர் தடுத்து நிறுத்தினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை போக வேணாங்கிறாங்க, அங்க ஹம்சாவுடைய இடத்துக்கு போக வேணாங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னாங்க, ஹம்சாவுக்கு என்ன நிகழ்ந்தது அப்படிங்கறத பரிபூர்ணமா எனக்கு தெரியும். என்னென்ன அவருடைய உடலிலே என்னென்ன நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கின்றன, எப்படி அலங்கோலமாக அவர் இருக்கின்றார் அப்படிங்கறத தெரியும். அவரை பார்க்க வேண்டும், உடலை பார்க்க வேண்டும், இந்த கபன் துணியை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் வந்தேன். எனக்கு அல்லாஹ் தஆலா அந்த தைரியத்தை தந்திருக்கின்றான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொல்லப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்க. சஃபியா போனாங்க, உடலை பார்த்தார்கள். ஹம்சாவுடைய உடலை பார்த்தவுடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று மட்டும் சொன்னார்கள். இந்த ரெண்டு துணியை இவர்களுக்கு அணிவியுங்கள் கபனாக என்று ரெண்டு துணியை கொடுத்தாங்க. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உடலுக்கு பக்கத்திலேயே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய உடலும் அங்கே கிடைக்கின்றது. அவர்களும் அங்கே ஷஹீதாக்கப்பட்டு கிடக்கின்றார்கள். அப்ப அவர்களுக்கும் கபனிடுவதற்கு துணி இல்லாமல் இருந்தது. இந்த ரெண்டு துணியில அவர்களே சொன்னார்கள், சஃபியா அவர்களே சொன்னார்கள், ரெண்டு துணியில ஒன்றை இவருக்கு கொடுத்து விடுங்கள், ஒன்று அவருக்கு கொடுத்து விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். இவருக்கு கபனாக, இன்னொன்றை அவருக்கு கபனாக கொடுத்து விடுங்கள் என்பதால் இன்னொரு அறிவிப்பில் இப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது. ரெண்டு துணியில ஒன்றை எடுத்து கொடுத்தார்கள், இன்னொன்றை அவருக்கு கொடுத்தார்கள், அவர்களே கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்கு முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட துணி இருக்கின்றதே, அது தலையை மூடினால் கால் திறந்து கொள்ளுகின்றது, காலை மூடினால் தலை திறந்து கொள்ளுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தலையை மூடிவிடுங்கள் துணியினால், காலுக்கு இலை தழைகளை கொண்டு அதை நீங்கள் சுற்றி விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஆக எல்லா சஹாபாக்கள் இறந்தவருடைய உடலங்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்தார்கள். சேர்த்து அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்தார்கள், தொழ வைக்கவில்லை என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சுஹதாக்களுடைய போர்க்களத்திலே ஜிஹாதிலே ஈடுபட்டு போர்க்களத்தில் இறந்த ஷஹீதுகள் இருக்கின்றார்களே அவர்களை குளிப்பாட்டுவது கூடாது. இது எல்லா இமாம்களுடைய முடிவு, குளிப்பாட்டக்கூடாது. இரத்தக்கரை எப்படி இருக்கின்றதோ அப்படியே அவர்கள் அப்படியே ஒரு துணியில சுத்தி அடக்கம் செய்து விட வேண்டும். சரி, தொழ வைக்க வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வச்சிருக்காங்க. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழ வச்சிருக்காங்க. ஆனா நாலு தக்பீர் அல்ல, நிறைய தக்பீர்கள் சொன்னார்கள். முன்னாலே நான் சொல்லியிருக்கிறேன், சஹாபாக்கள் எந்த அளவுக்கு உயர்வு பெற்றவர்களாக இருக்கின்றார்களோ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர்களை அதிகமாக சொன்னார்கள். தக்பீர்கள் அதிகமாக சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம், அதிகமாக துஆ செய்திருக்கிறார்கள் அர்த்தம். ஒரு தக்பீர் ஒரு துஆவுடைய அர்த்தத்தில் இருக்கிறது. ஒரு ரக்அத்துடைய அமைப்பிலும் துஆவுடைய அமைப்பிலும் ஒரு தக்பீர் சொல்லப்படுகின்றது. எத்தனை தக்பீர் கூடுதலாக சொல்லப்படுகின்றதோ அத்தனை அவ்வளவு துஆவிலே இருக்கின்றார்கள், துஆ அவர்களுக்கு கிடைக்கின்றது என்பதாக பொருளாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய தக்பீர் சொன்னார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இது தொழ வைத்தார்கள் தொழ வைக்கவில்லை அப்படிங்கறதுல இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹனஃபி மதஹபை சேர்ந்தவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் போர்க்களத்திலே ஜிஹாதின் மூலமாக, ஆனா ஜிஹாதா இருக்கின்றது இஸ்லாத்திற்காக வேண்டி, இந்த மார்க்கம் உயர வேண்டும் என்பதற்காக வேண்டி, கலிமத்துல்லா அல்லாஹுடைய கலிமா உயர்வு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி போரிடக்கூடிய இஹ்லாசான நிலை இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அதிலே ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் அவரை அப்படியே கபனிட்டு தொழ வைத்து அடக்கம் செய்து விட வேண்டும். ஹனபி மதபுடைய சட்டம், ஷாபி மதபில தொழ வைக்கவும் கூட தேவையில்லை, அவர்களுக்கு தொழ வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அப்படியே அடக்கம் செய்து விட வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ரெண்டுக்கும் ஆதாரங்கள் இருக்கின்றன. இந்த போர்க்களத்திலே, உஹது போர்க்களத்திலே இதே மாதிரி பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள். வஹ்பு பின் காபூஸ் என்று ஒரு மனிதர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் பார்த்தது கிடையாது, ஆனா ஈமான் கொண்டிருக்கார். ஒரு கிராமத்தில் உள்ளவர், அவர் ஆடு மேய்க்கக்கூடிய ஆடு வளர்க்கக்கூடிய தொழில் அவருக்கு, ஆட்டு ஆடு நிறைய வச்சிருப்பார். தன்னுடைய ஆடுகளை எல்லாம் சேர்த்து ஒரு கைத்துல கட்டிக்கிட்டு அதை ஆட்டை ஓட்டிக்கிட்டு மதீனாவுக்கு வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதீனாவுக்கு அவர் வந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதுக்கு போயிட்டாங்க, போருக்காக எப்படி போயிருக்கிறாங்க அப்படின்னு செய்தி சொல்லப்பட்டது. சரி, அவரு ஆட்டாங்க மதீனாவிலேயே விட்டுட்டு இவர் போர்க்களத்துக்கு போக, சரி போர்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு போர்க்களத்துக்கு வந்து பார்த்தார். பார்த்தா இப்பதான் அந்த இரண்டாவது நிலை ஏற்பட்டிருக்கின்றது. போர்க்களம் எதிரிகளோடு போர் செய்யக்கூடிய சூழ்நிலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. ஒரு கடுமையான சூழ்நிலை இந்த இடத்துல இருக்கு. இந்த வஹப் இப்னு காபூஸ் என்பவர் அங்கே வந்து சேர்ந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த எதிரிகள் மும்முரமாக தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள், எதிரிகளுடைய கூட்டத்திலே நுழைந்து அவர்களோடு போரிடுகின்றார்களோ அவர்கள் என்னோடு சொர்க்கத்திலே இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவருக்கு ரொம்ப வேகம் பிறந்துருச்சு, உடனே வாழை எடுத்துக்கிட்டு உள்ள போனார். பல பேரை வெட்டினார், பல சண்டைகள் போட்டார், கடைசியாக அவர் ஷஹீதாகிவிட்டார் அந்த இடத்துல. இது ஒரு நிகழ்ச்சி. அதே போல அம்ருபுல் ஜமோஷ் அலி அல்லாஹ் தாலா என்பவர்கள், அம்ருபின் ஜமோஷ் அலி அல்லாஹ் தாலா என்பவர்கள், அவர் கால் கொஞ்சம் ஊனமானவர், கால் ஊனமானவர். அவருடைய வீட்டிலே அடிக்கடி அவரும் அவருடைய மனைவியும் மகளும் மக்களும் கேலி செய்து கொண்டிருப்பார்கள். ஏன்னா அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார், நான் போர்க்களத்திலே கலந்து கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து போரிட வேண்டும். ஆமா, இந்த நொண்டி காலை வச்சுட்டு இவர் போக போறாரா அப்படின்னு கேள்வி பண்ணுவாங்க. நான் இனி கண்டிப்பா போய்தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு உஹது போருக்காக வேண்டி புறப்பட தயாரான அவர் மனைவி இவரை கிண்டல் செஞ்சாங்க. அதே மாதிரி எப்பவும் சொல்ற மாதிரி கொஞ்சம் கேள்வியா சொன்னாங்க, இவர் போய்தான் வெட்டி வீழ்த்த போறாரா காலை இந்த காலை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் ஒரு துவா செய்தார் அந்த இடத்துல, ஹஜ்ரத் அம்ரு ரலி அல்லாஹ் தஆலா அன்ஹு துவா செய்கின்றார்கள், அல்லாஹும்ம லா தருத்தனி இலா அஹ்லி, யா அல்லாஹ் நான் போருக்கு போறேன், திரும்ப என்னுடைய குடும்பத்தாரிடத்துல என்னை நீ திருப்பி அனுப்பிடாத அப்படின்னு சொல்லி துவா செஞ்சார். திருப்பி போர்க்களத்திற்கு போருக்கு போறே, என்னுடைய குடும்பத்தின் பக்கம் என்னை திருப்பி அனுப்பிவிடாதே என்று சொல்லி துவா செய்து விட்டு போனார். அதே மாதிரி அவர் போரிட்டார், அந்த போரிலே மடிந்தார், ஷஹீதாக்கப்பட்டார். அவர் மட்டுமல்ல, அவரோடு சேர்ந்து அவருடைய மகனும் ஷஹீதாக்கப்பட்டார். ஷஹீதாக்கப்பட்ட பின்னால் அவருடைய மனைவி அங்க வந்தாங்க, போர்க்களத்தில் பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சு அவருடைய பாடியை தேடி எடுத்து, மகனையும் தேடி எடுத்து ஒரு ஒட்டகத்து மேல ரெண்டு பாடியும் தூக்கி வச்சு அந்த ஒட்டகத்தை தன்னுடைய கிராமத்துக்கு, தன்னுடைய இடத்துக்கு எங்க அந்த வீடு இருக்குதோ அவருடைய வீடு அங்கே கொண்டு போறதுக்காக வேண்டி அந்த ஒட்டகத்து மேல ஏறி உட்கார்ந்து ஓட்டுறார். ஓட்ட சொன்னாங்க, ஓட்டினா அந்த ஒட்டகம் போக மாட்டேங்குது, உஹதை விட்டு போக மாட்டேங்குது அந்த ஒட்டகம். எவ்வளவோ சிரமப்பட்டு பார்த்தாங்க, போகவே இல்லை. இந்த விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனைவி இடத்துல கேட்டாங்க, அவர் ஊர்ல இருந்து வரும்போது போருக்கு வரும்போது ஏதாவது சொன்னாரா அவங்கள்ட்ட அப்படின்னு கேட்டார். ஆமாமா, இந்த மாதிரி ஒரு துவா செஞ்சார், அல்லாஹும்ம லா தருதுனி இலா தருதுனி இலா ஹலி அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு. அதனாலதான் ஒட்டகம் போக மாட்டேங்குது, அவர் இங்கே அடக்கு செஞ்சிருங்க அப்படின்ட்டாங்க. வீட்டுக்கு திருப்பி அனுப்பாதேன்னு சொன்னா அவர் சொன்ன கருத்தை அல்லாஹால எப்படி ஆக்கி விட்டான் என்று சொன்னால், உயிரோடு மட்டுமல்ல உயிர் இல்லாத சடலமாக கூட போக விடாது என்ற நிலையை அல்லாஹால ஏற்படுத்தி வைத்தார். இது ஒரு நிகழ்ச்சி. இதே மாதிரி ஹம்லா அலி அல்லாஹால அவர்கள் புது மாப்பிள்ளப்பதான் கல்யாணம் பண்ணியிருக்கிறார், அவர் தன்னுடைய மனைவியுடன் உடல் உறவு கொண்டு விட்டு குளிப்பதற்காக வேண்டி பாத்ரூமுக்கு போய் குளிக்கிற இடத்துக்கு போய் தண்ணி தலையில ஊத்துறாரு. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்தில் தோல்வியுற்று விட்டார்கள், அதாவது முஸ்லீம்கள் எல்லாம் தோல்வியுற்று பெரும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது, பயங்கரமான ஒரு சூழ்நிலை அப்படின்னு கேள்விப்பட்டாங்க. தலை என்ன குளிக்கல, குளிச்சுட்டு போலாம், ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது. ஆனா அந்த நிலையிலும் கூட இதற்கு பிறகு நான் தாமதிக்க கூடாது என்பதாக சொல்லி தலையில தண்ணி அப்படியே சூத்திட்டு இருக்கக்கூடிய நேரத்திலே போர்க்களத்துக்கு புறப்பட்டு போயிட்டார். இன்னும் குளிக்க கூட இல்ல, குளிப்பு கடமையான மனிதர் அவர், ஒரு மாப்பிள்ள, புது மாப்பிள்ள, புறப்பட்டு போயிட்டார். அங்க போனவர் வாழெடுத்தார், உள்ள போனார், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதோ மலக்குகள் ஹம்தலாவை குளிப்பாட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்பதால். ஷஹீதானவர்களை குளிப்பாட்டுவது கிடையாது, உலக ரீதியிலே குளிப்பாட்டு கிடையாது, அவரையும் குளிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் தொடக்குடையவராக இருக்கின்ற காரணத்தினால், குளிக்க கடமைப்பட்டவராக இருக்கின்ற காரணத்தால், அந்த தொடக்கை நீக்குவதற்காக வேண்டி அவருடைய குளிப்பை மலக்குகள் ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா மலக்குகளை அனுப்பி வைத்து அவரை குளிக்க வைக்க செய்தார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதேபோல அதுல சாது அபை வகாஸ் அப்துல்லாஹி இப்னு ஜஹாஸ் ரலி அல்லாஹ் தஆலாவுடைய நிகழ்ச்சி பிரபலமானது. பல தடவை இந்த தாலிமுடைய கிதாபுகள்ல இந்த செய்திகள்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கும். ரெண்டு பேரும் அந்த உஹது போர் நடக்க போகுதுனால அன்னைக்கு இரவு அல்லது முதல் நாள் காலையில, மறுநாள் காலையில ரெண்டு பேரும் ஒரு இடத்துல, நம்ம ரெண்டு பேரும் ஒரு துவா செய்வோம் நாளைக்கு நடக்கக்கூடிய போர்ல என்பதாக சொல்லி ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்கார்ந்தோம். முதல்ல சாது பின் அபி வக்காஸ் ரலி அல்லாஹ் தஆலா அன்ஹு துவா செய்தார்கள், நாளைக்கு நடக்கக்கூடிய போரிலே எதிரிகளில் இருந்து ஒரு வீராதீரமான ஒரு மனிதன் என்னோடு மோத வேண்டும், நான் அவனோடு மோத வேண்டும், கடைசியாக மோதி கீதி கடைசியில நான் அவனை வெட்டி வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சார். இவர் ஆமீன் ஆமீன் சொல்லிட்டு இருந்தார். கூட்டு துவா கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில தான் இது நடந்திருக்கு. அந்த இவர் துவா செஞ்சார், அவர் ஆமீன் சொன்னார். சரி, அவர் முடிச்ச பின்னால அப்துல்லா அவர் ஜாஸ்ர அலி அல்லாஹு தஆலா அவர்கள் துவா செய்தார்கள், யாரெல்லாம் நாளைக்கு நடக்கக்கூடிய போரிலே எதிரி படையிலிருந்து ஒரு பெரிய வீரன் என்னோடு மோத வேண்டும், நான் அவனோடு மோத வேண்டும், அவன் என்னை வெட்ட வேண்டும், நான் அவனை வெட்ட வேண்டும், கடைசியாக அவன் என்னை வெட்டி வீழ்த்தி விட வேண்டும், என்னை வெட்டி ஷஹீதாக்கிடும். இவர் அவர் வெற்றி பெறணும்னு கேட்டாரு, எதிரியை சாகடிக்கணும்னு கேட்டாரு, இவர் நாசாகணுங்கிறார், தான் வந்து நான் ஷஹீதாக வேண்டும். அப்படி ஷஹீதாக்கப்பட்ட பின்னால், என்னை அவன் வெட்டி வீழ்த்திய பின்னால், என்னுடைய கண்ணு, காது, காது, மூக்கு, கை, இந்த உறுப்புகளை எல்லாம் அவன் அறுக்க வேண்டும், அறுத்து போட வேண்டும். பிறகு கியாமத்தினால என்னை எழுப்பி அப்துல்லாவே உன்னுடைய மூக்கு எங்க, உன்னுடைய காது எங்க என்று கேட்கும் பொழுது, யாழ்லா உன்னுடைய பாதையில அவையெல்லாம் நான் தியாகம் செய்து விட்டேன் என்று சொல்ல வேண்டும். இவர் ஆமேன்னு சொன்னார். எப்படி இருக்கு அந்த துவா? சஹாபாக்கள் உலகத்திலேயே மனித இனத்திலேயே மிக உயர்ந்தவர்கள் நபிமார்களுக்கு அடுத்ததாக என்ற சட்டம் இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட அற்புதமான சூழ்நிலை அங்கே ஏற்பட்டது. அதே மாதிரி நடந்தது. அதில் சாதர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், மறுநாள் போர் முடிந்த உடனே நான் பார்த்தேன் அந்த அப்துல்லாஹ் இப்னு ஜாஸ்ர் அலி அல்லாஹு தஆலா அவர்களுடைய, அப்துல்லாஹ் இப்னு ஜாஸ் அப்படிங்கிறவங்க யாரும் தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவி ஜைனப் பின் ஜாஷ் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஜைனப், ஜைனபுடைய சகோதரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மச்சினர். அவருடைய அந்த மூக்கையும் காதையும் எந்தெந்த உறுப்புகளை சொன்னாரோ அந்த உறுப்புகள் எல்லாம் ஒரு கயிற்றிலே கோர்க்கப்பட்டு அங்கே கிடப்பதை நான் கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. கைத்திலே கோர்க்கப்பட்டு கிடந்தனர் என்றார். அதே போல ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீராத் வேஷமாக போரிட்டார்கள். அந்த போர்க்களத்திலே பல நபர்களை வெட்டி வீழ்த்தினார்கள். அவர்கள் பல பேருக்கு காயத்தை உண்டு பண்ணினார்கள். எதிரி படையினர் திகைத்து போகக்கூடிய அளவுக்கு அங்கே நடந்து கொண்டார்கள். போரிட்டார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இந்த போரை பார்த்த உடனே ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலியும் மின்னி வான மின்ஹு, அலி என்னிலிருந்து உள்ளவர், நான் அவரிலிருந்து உள்ளவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து வந்தார்கள். அந்த போர்க்களத்தில் மலக்குகளும் அந்த இடத்துல வருகை தந்தார்கள். எப்படி பத்ரில் வந்தாங்களோ அதே மாதிரி மலக்குகள் உஹது போருக்கும் வந்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தாங்க. சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலி என்னிலிருந்து உள்ளவர், நான் அவரிலிருந்து உள்ளவர் என்று சொன்ன பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நான் உங்க ரெண்டு பேர்லிருந்து உள்ளவன் அப்படின்னு சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்படி மலக்குகளுடைய உதவியும் அங்கே கிடைத்தது. அதே போன்று இதேமான பல நிகழ்ச்சிகள். உபை இப்னு கலப் எதிரிகளிலே மிகப்பெரிய கொடியவனாக இருந்தான். மக்காவில் இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும்போது ஒரு தடவை அவன் சொல்லியிருந்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், நான் ஒரு குதிரையை வளர்க்கின்றேன். எப்படிப்பட்ட குதிரை என்று சொன்னால், அதற்கு ஒரு நாளைக்கு ஒரு ஃபரக், அதாவது சில மரக்கால்கள் கொண்ட ஒரு அளவு, அதுக்கு நான் தீனி கொடுக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு தீனி தினந்தோறும் தீனி கொடுத்து அந்த குதிரையை வளர்த்து வருகின்றேன். ஏன் தெரியுமா? அந்த குதிரையின் மீது ஏறி உம்மை நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருந்தார்கள், அந்த நேரத்தில் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நானே உன்னை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்ப அவன் சொன்னாலும் அந்த நேரத்தில் சொல்லியிருந்தாங்க. இப்ப உஹது போர்க்களம் வந்தது. உஹது போர்க்களத்தில் அந்த உபை இப்னு கலப் அவ வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கறான். எங்க முஹம்மத் எங்க இருக்கிறார், ஐன முஹம்மத், ஐன முஹம்மத் அப்படின்னு தேடி தெரியறான். ரசூலுல்லாஹ் எங்க, ரசூலுல்லாஹ் எங்க, முஹம்மத் எங்க அப்படின்னு கேட்கறான். ஏன்னு கேட்டா அவன் சொன்ன அந்த போர்க்களத்தில் சொல்லுகின்றான், லா நஜவுத்து இன் நஜா, இன்றைய தினத்திலே அவர் வெற்றி பெற்று விட்டால் நான் வெற்றி பெற முடியாது, அதனால அவர் எங்க காட்டுங்க அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த இடத்துக்கு நெருங்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈட்டியை கையில வச்சுக்கிட்டு, வாழை கையில வச்சுக்கிட்டு நெருங்கலாம். சஹாபாக்கள்லாம் அவனை தடுப்பதற்காக வேண்டி சுத்தி அரணாக நின்று அவனை தடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சொன்னாங்க, இல்ல இல்ல அந்த ஆளை விடுங்க அப்படின்னாங்க. விடுங்க, அவர் வரட்டும். பக்கத்தில் இருந்த ஒரு இடத்துல ஈட்டியை வாங்கினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எரிஞ்சாங்க. அவ்வளவுதான், அவருடைய விழாப்புறத்திலே வந்து சிராய்ப்பு கொண்டு அந்த வீட்டுக்கு ஈட்டி போய் விழுந்தது. பெரிய காயம் ஒன்றும் ஏற்படுத்தல, ஒரு சிராய்ப்பு ஏற்பட்டு விட்டது. அவ்வளவு உடனே அவன் ஒரு மாடு கத்துவதை போன்று கத்திக்கொண்டு, கத்தலனி வல்லாஹி முஹம்மத், அல்லாஹின் சத்தியமாக என்ன முகமது கொலை செஞ்சிட்டாரு, கொலை செஞ்சிட்டாரு கத்திக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சான். அப்ப அந்த மக்கள்லாம் அவனை சார்ந்தவர்கள் சொன்னாங்க, குறைசியர்கள் எதிரிகள் சொன்னாங்க, என்னப்பா சின்ன காயம் தானே, பெரிய பெரிய காயம் பட்டு எத்தனை பேர் கிடக்குறாங்க, நீ என்ன ஒரு சின்ன காயம் பட்டதுக்காண்டி இந்த கத்து கத்துற அப்படின்னு சொன்ன. அவன் சொன்னா, லவ்கான ஹாதா அல்லதி பி அகலின் மஜாஸ் லமாத்து அஜ்மீர், எனக்கு ஏற்பட்ட காயம் அகல மஜாஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு சந்தை பகுதி, சந்தையில் இருக்கக்கூடிய அந்த பகுதி, ஒரு ஏரியா வச்சுங்க, புரசாக மாதிரி ஒரு ஏரியா, இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் ஏற்பட்டிருந்தால், எனக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு காயம் எல்லா மனித இந்த இடத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் ஏற்பட்டிருந்தால், லமாத்து அஜ்மீர், எல்லா மௌத்தா போயிருப்பாங்க, நான் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு சின்ன காயத்தை ஏற்படுத்தியது அவருக்கு மிகப்பெரிய வேதனையை தந்தது. கடைசியில் அவன் அங்கிருந்து திரும்ப உஹதிலிருந்து போகும்போது வழியிலே இறந்தான் உபை இப்னு கலப். ஏன்னா ரசூல் அந்த நேரத்தில் தான் சொல்லி காட்டினா, இந்த ஒரு நாள் நான் இப்படி சொன்னேன், அவர் அல்லாஹ் மீது சத்தியமாக நானே இன்ஷா அல்லாஹ் உன்னை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு, அதனால் நிச்சயமா அவர் நான் கொல்லப்படுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது என்பதாக சொன்னான். அந்த நேரத்தில் இப்ப ஒரு எதிரி, ஒரு காஃபிரானவன், மிகப்பெரிய எதிரியாக இருந்தவன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ அது நடக்கும் என்பதை நம்பி இருந்தான். அதிலிருந்து நமக்கு ஒவ்வொரு சம்பவத்திலும் நிறைய படிப்பினைகள் நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த போரில், உஹது போர் அவர்கள் நடத்திய இந்த உஹது போரில் பல்வேறு விதமான படிப்பினைகள் இருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர்க்களத்தில் எல்லா சஹாபாக்களும் ஒன்று கூடிய பொழுது அபூ சுஃபியான் இப்படி கேட்டாரு, அதுக்கு நாள் பதில் சொன்னாங்க. பிறகு ரசூல்ல அபூ சுஃபியான் சொல்லுகின்றார், அபூ சுஃபியான் சொல்லுகின்றார் அங்கிருந்து, உஹுலு ஹுபல், ஹுபல் என்ற அந்த சிலை, ஹுபல் என்ற எங்களுடைய தெய்வம் மிக உயர்ந்து விட்டது, உயர்ந்து விட்டது என்றதாக சத்தம் போட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுங்கள், அவருக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. யார சொல்ல என்ன பதில் சொல்லுவது என்றதாக உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க. நீங்க சொல்லுங்க, அல்லாஹு அஸ்வ ஆலா அப்படின்னு சொல்லுங்க. அல்லாஹ் ரொம்ப கண்ணியமானவன், ரொம்ப உயர்ந்தவன், அல்லாஹ் தான் ரொம்ப உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லுங்க. உடனே அதே மாதிரி சத்தம் போட்டு சொன்னாங்க. அதே மாதிரி எங்களுக்கு அல் உஸ்ஸா லனா, லனா அல் உஸ்ஸா, லனல் உஸ்ஸா, லா உஸ்ஸா லக்கும், எங்களுக்கு உஸ்ஸா என்ற தெய்வம் இருக்கின்றது, உங்களுக்கு அந்த தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, அபு யூசுப் அபு சுஃபியான் சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுங்கள், யார சொல்லா என்ன பதில் சொல்லுவது, அல்லாஹ் மௌலானா லா மௌலா லக்கும், அல்லாஹ் எங்களுக்கு மௌலா, எங்களுக்கு எஜமான், உங்களுக்கு அந்த எஜமான் கிடையாது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இருந்தாலும் சரி, உங்கள ஒரு பகுதியினர் கொல்லப்பட்டார்கள், எங்களுக்கு ஒரு, எங்களிலே ஒரு பகுதியினர் கொல்லப்பட்டார்கள், உங்களுக்கு ஒரு காலம் வந்தால் எங்களுக்கு ஒரு காலம் வந்து விட்டது அப்படின்னு சத்தம் போட்டார் அபூ சுஃபியான். உங்களுக்கு ஒரு காலம் வந்தது பதில்ல, 70 பேரை நீங்க கொன்றீர்கள், அதே மாதிரி நாங்களும் 70 பேர் கொண்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு ஒரு காலம் வந்தால் எங்களுக்கு ஒரு காலம் வந்து விட்டது அப்படின்னு சொன்னார். உங்க காலம், உங்களிலே கொல்லப்பட்டவர்களும் எங்களிலே கொல்லப்பட்டவர்களும் சமமானவர்கள் அல்லர் என்பதாக சொல்லுங்கள் அப்படின்னு பதில் சொல்ல சொன்னாங்க. பின்னா எப்படி சொல்லணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்தார்கள், எங்களிலே கொல்லப்பட்டவர்கள் கத்லானா ஃபில் ஜன்னா யுர்ஸகூன் வகத்லாக்கும் பின்னார் யுஆக்கபூன் என்று சொல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள். உங்களிலே கொல்லப்பட்டவர்கள், எங்களிலே கொல்லப்பட்டவர்கள் சொர்க்கத்திலே உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், உங்களிலே கொல்லப்பட்டவர்கள் நரகத்திலே வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லுங்கள். உங்களில் வெட்டப்பட்டவர்களும் எங்களிலே வெட்டப்பட்டவர்களும் சமமானவர்கள் அல்ல. அவர் சொன்னாரு, உங்களுக்கு உங்களுக்கு என்ன பாதி, எங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டதோ அதே மாதிரி உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினோம் அப்படின்னு, எங்களிலே பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலை வேறு, உங்களிலே பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலை வேறு என்பதாக சொல்ல சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறகு அங்கிருந்து திரும்பி சென்றார்கள். ஆக இந்த உஹது சம்பந்தமாக பல ஆயத்துக்களை அல்லாஹாலா குறிப்பிடுகின்றான், பல ஆயத்துக்கள பல விஷயங்களை சொல்லி காட்டுகின்றார். அவரம்மா அசாபத்துக்கும் முசீபத்தும் கது அசப்தும் இஸ்லைஹா, இது ஒரு ஆயத்து. உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்ட பொழுது இது போன்று இரண்டு மடங்கு துன்பத்தை நீங்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தினீர்கள். முஸ்லிம்கள் அவர் பதில் போரில் ஒரு விதமான துன்பம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அதே மாதிரி முஷ்ரிக்கின்களுக்கு ஆரம்ப நேரத்தில் முஸ்லிம்கள் துன்பத்தை கொடுத்தார்கள், தோல்வியை ஏற்படுத்தினார்கள். முஷ்ரிக்கின்களுக்கு ஏற்பட்ட துன்பம், ஏற்பட்ட தோல்வி ஒரு தடவை தான். முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட தோல்வி ஒரு தடவை தான், முஷ்ரிக்கின்களுக்கு ஏற்பட்ட தோல்வி ரெண்டு தடவை. பத்ர் போர்ல ஒன்னு, உஹத் போர்ல ஆரம்ப நிலையில ஒன்று. அதே மாதிரி குல்தும் அன்னாஹா இன்னமஸ்தல்லஹும் ஷைத்தான் இன்னல்லதீன தவல்லவ மின்கும் யௌமல் தகல் ஜமானி இன்னமஸ்தல்லஹும் ஷைத்தான் பிபாதி மா கஸபு வலக்கத் அஃபா அன்ஹும். இந்த ரெண்டு படையினர் மோதிக்கொண்ட நேரத்திலே உங்களிலிருந்து யார் பின்வாங்கி சென்றார்களோ போர்க்களத்திலிருந்து, அவர்கள் ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக ஏற்பட்ட நிகழ்ச்சி, அவர்களுக்கு அவர்கள் செய்த சில குற்றத்தின் காரணமாக, அதாவது அந்த வில்லறி வீரர்கள் அங்கே தங்கியிருந்து கீழே இறங்கி வந்தாங்களோ அந்த குற்றத்தின் காரணமாக என்று அல்லாஹாலா சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போர்க்களத்திலே, உஹது போர்க்களத்திலே முஸ்லிம்களுக்கு இந்த துன்பம் ஏற்பட்டது நீங்களாக தேடிக்கொண்டதா ஆரம்பத்திலே சொன்னபடி, அதை அல்லாஹ் இப்படி சொல்லுகின்றான், வலக்கது குந்தும் தமன்னவுனல் மௌத்த மின் கபலி அன் தல்கவுஹு, உங்களுக்கு மவுத்து ஏற்பட வேண்டும் என்று அந்த மவுத்தை நீங்கள் சந்திப்பதற்கு முன்னதாகவே நீங்கள் ஆசை வைத்துக் கொண்டிருந்தீர்கள். பத்ர் போர் முடிந்த உடனேயே மதீனாவிலே உள்ளவர்கள் சஹாபாக்கள், நமக்கு இன்னொரு போர் வந்து அந்த போரிலே நாம் ஈடுபட்டு நாம் ஷஹீதாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படாதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நிலை வந்துருச்சு, உங்களுக்கு நீங்க தான் விரும்பினீங்க, நீங்க தான் மவுத்து வரணும்னு விரும்பினீங்க, வந்துருச்சு நான் கொடுத்துட்டேன். மௌத்தமின் நீங்கள் போரை சந்திப்பதற்கு முன்னாலேயே மௌத்து வர வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தீர்கள், நீங்கள் கண்ணெதிரில் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே அதை நீங்கள் கட்டாயமாக நேரடியாக பார்த்துக் கொண்டீர்கள், உங்களுக்கு அந்த மௌத்து வந்து விட்டது என்றும் அல்லாஹாலா சொல்லி காட்டினார். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர்க்களத்தில், அதாவது அவர்களுக்கு காயம் ஏற்பட்ட நேரத்தில் எதிரிகளை சபித்தார்கள் அப்படின்னு ஒரு வரலாறு. அது எப்ப ஏற்பட்டது, ரெண்டு விதமான வாசகங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கார், அந்த தெளிவான விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காயம் ஏற்பட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேதனை தாங்க முடியாமல், மனிதன் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைஃப யுஃலிஹு கவ்மன் ஹலபு வஜஹ நபியஹும் வஹுவ யதுஉஹும் இலா ரப்பிஹி, ஒரு நபியுடைய முகத்தை அந்த நபி அந்த மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹின் பக்கம் அவர்களை அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு நபியினுடைய முகத்தை காயப்படுத்திய இரத்த காயப்படுத்திய ஒரு சமுதாயம் எப்படி வெற்றி பெற முடியும் என்பதாக சொன்னார்கள். அதாவது அவர்கள் மீது சாபம் இடக்கூடிய அமைப்பிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை சொல்லுகின்றார், வாசகத்தை சொல்லுகின்றார்கள். கைஃப யுஃபுலிஹு கௌமன், ஒரு சமுதாயம் எப்படி வெற்றி பெற முடியும்? ஹலபு வஜஹ நபியஹிம், தங்களுடைய நபியுடைய முகத்தை இரத்த காயப்படுத்தினார்கள். வஹுவ யதுஉஹும் இலா ரப்பிஹிம், அவரோ தங்களுடைய அவர்களுடைய ரப்பின் பக்கம் அவர்களை அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவங்களுக்கு எந்த இடைஞ்சலும் செய்யல, ரப்பின் பக்கம் வாங்க தாவா கொடுக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே காயப்படுத்திய கௌம் எப்படி வெற்றி பெற முடியும் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் இந்த ஆயத்தை அந்த இடத்துல இறக்கி வச்சான், லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன் அவ் யதூபு அலைஹிம் அவ் யுஅஸ்ஸிபஹும் ஃபைன்னஹும் வாலிமுன். அவங்க அநியாயக்காரங்க தான், ஆனா நீங்க இப்படி சொல்றது உங்களுக்கு தகுதியல்ல. நபியே, உங்களுடைய அந்தஸ்துக்கு நீங்க இப்படி சொல்லக்கூடாது. சாதாரணமா சொல்றமா இல்லையா? சாதாரண ஒரு மனிதர் ரெண்டு பேர் திட்டிக்கிறாங்க, கொஞ்சம் உயர்ந்த அந்தஸ்துல உள்ள ஒரு மனிதன் அங்க போய் அதே மாதிரி திட்டினா பாய், நீங்க உங்க அந்தஸ்துக்கு போய் இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா? நீங்க கொஞ்சம் போயிடுங்க அந்த பக்கம், உங்க அந்தஸ்து என்ன, நீங்க போய் இந்த கூட்டத்தில் போய் பேசிட்டு. அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்தஸ்து உயர்ந்தது, அதனால அவர்களை சபிப்பது என்பது இந்த அந்தஸ்துக்கு தகுதியானதல்ல. அதனால அல்லாஹ் சொல்லுகின்றான், இவங்க அநியாயக்காரங்க தான், லைசலக மினல் அம்ரி ஷைஉன், இந்த மாதிரி சொல்லுவதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, இப்படி சொல்லக்கூடாது. கைஃப யுஃபுலிஹு கௌமுன் சொன்னாங்களா இல்லையா, எப்படி வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு அப்படி சொல்லாதீங்க. அவ் யதூபு அலைஹிம், இவர்கள் ஒரு சமயம் பின்னால தௌபா செஞ்சு தங்களுடைய குற்றத்திலிருந்து திருந்திவிடக்கூடும். அவ் யுஅஸ்ஸிபஹும், அல்லாஹ் அவங்க தௌபா செய்யலாம், அல்லாஹ் தஆலா அவருக்கு தண்டனை கொடுக்கக்கூடும். அவங்க அநியாயக்காரங்க தான், ஆனா நீங்க எப்படி சொல்லாதீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கிய உடனே பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ரத்தத்தை துடைத்துக் கொண்டே சொன்னார்கள், அல்லாஹும் மக்ஃபிர் லி கௌமி ஃபைன்னஹும் லா யஅலமூன், யா அல்லாஹ், என்னுடைய கௌமை, என்னுடைய சமுதாயத்தை நீ மன்னித்து விடுவாயாக, இவர்கள் தெரியாமல் செய்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ரெண்டு நிகழ்ச்சி இருக்குது, சபித்தார்கள், கைஃப யுஃபுலிஹு கௌமுன், இந்த சமுதாயம் எப்படி உருப்படும், எப்படி வெற்றி பெறும் என்று சொன்ன வாசகம் அவர்கள் எச்சரிக்கப்படுவதற்கு முன்னால் சொன்னது. அந்த எச்சரிக்கை வந்த பின்னால் அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை சொன்ன பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இயற்கையான குலத்திற்கு வந்து விட்டார்கள். அல்லாஹு மஃபிர் லகும், பல இடங்களில் பல நேரங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாசகத்தை சொல்லியிருக்கிறார்கள். தாயிபில் சொன்னாங்க, மற்ற இடங்களில் சொன்னாங்க, அடிபட்ட நேரத்தில் சொன்னாங்க, அதே மாதிரி இங்கேயும் சொன்னாங்க, அல்லாஹு மஃபிர் லகௌமி, என்னுடைய சமுதாயத்தை மன்னித்து விடுவாயாக, பெயினும் லாயாலும், இவர்கள் அறியாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று ஆக சொன்னார். ஆக உஹது போர் என்பது முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியது. பின்னால கேட்கிறாங்க, தாயிப்பு, அதாவது யார சூழல்லா, ஆயிஷா நாய் கேட்டதாக சொல்லப்படுகின்றது, யார சூழல்லா, உஹது போர்க்களத்தில் ஏற்பட்ட துன்பத்தை போன்று உங்களுக்கு வேறு எப்பொழுதாவது ஏற்பட்டிருக்கின்றதா அப்படின்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாயிப்பு நகரத்தில் இதை விட அதிகமாக ஏற்பட்டது அப்படின்னாங்க. தாயிப்புல போய் கல்லால் அடிச்சாங்க இல்லையா, அது இதை விட கடுமையான சூழ்நிலை உடையது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். பொதுவாக பல போர்கள் நடந்தன, அந்த பல போர்களிலே உஹது போர் என்பது முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடியதாக இருந்தது. ஆனா அது அசல்ல என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவர்கள் அதை விரும்பினார்கள். வலக்கது குண்டும் தமன்னவுரல் மௌத்த, இந்த மௌத்து ஏற்பட வேண்டும் என்று நீங்கள் தான் விரும்பினீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றனர். அவர்கள் என்ன விருப்பம் கொண்டார்களோ அந்த விருப்பத்தை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி வைத்ததாக சொல்லுகின்றான். இருந்தாலும் முஸ்லிம்களுக்கு ஒரு சோதனையான காலகட்டம் அது. அதே போல அதில் நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகள் தியாமத்து நாள் வரைக்கும் முஸ்லிம்களுக்கு பல்வேறு விதமான படிப்பினைகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அந்த போரிலிருந்து என்ன படிப்பினை நமக்கு கிடைக்கிறது, அதை பெற்று வாழக்கூடியவர்களாக ஒரே ஒரு கருத்து மட்டும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் முதல்ல சொன்னபடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் மாற்றம் செய்தால், எதை சொல்லி காட்டியிருக்கின்றார்களோ அதற்கு மாற்றம் செய்தால் உலகத்திலே அழிவு வந்து சேரும், முஸ்லிம்களுக்கு அழிவு வந்து சேரும், முஸ்லிம்களுக்கு பின்னடைவு வந்து சேரும், முஸ்லிம்களுக்கு இழிவு வந்து சேரும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு நினைவூட்டுகின்றது. அதை முக்கியமாக நாம் நினைவில் வைத்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அத்தகைய நல்ல தன்மைகளை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصل وسلم على رسولك سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد